கிறிஸ்துவுக்கு மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்ட ஒரு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாக தேவனாலும் நம்முடைய அன்பின் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலும் கிருபையும் சமாதானமும் வருவதாக. இந்த தினத்தில் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா என் ட்ரீம் லேட் ஆயிடுச்சு வந்து சேரும்போது. மற்றபடி இந்த வகுப்பு உங்களுடைய சரியான நேரத்தில் நம்ம விடலாம், ஏன்னா சின்ன வகுப்பு தான். அடுத்த வாரத்தில் வந்து இதனுடைய முழு விவரங்கள் அந்த மற்ற தலைப்போட கூட சேர்ந்து வர்றதுனால இன்னைக்கு நம்ம ரெண்டே ரெண்டு பாயிண்ட்டு, அது மட்டும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டீர்கள் என்றால் அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இன்றைய தினத்தில் நம்மளுடைய சப்ஜெக்ட் வந்து என்னன்னா, தேவன் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மோசேக்கு கொடுக்க போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த யூபிலியினுடைய நியாயப்பிரமாணம், யூபிலிய நியாயப்பிரமாணம் பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கணும். அதை குறித்து வசனத்துக்கு நம்ம போகலாம். லேவிய ராகமம் 25:8-10. லேவிய ராகமம் 25:8-10 வசனங்கள்.
அன்றியும் ஏழு ஓய்வு வருஷங்கள் உள்ள ஏழு ஏழு வருஷங்களை எண்ணுவாயாக. அந்த ஏழு ஓய்வு வருஷங்களும் 49 வருஷமாகும். அப்பொழுதும் 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில் எக்காலசத்தம் துதிக்கும்படி செய்ய வேண்டும். பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசமெங்கும் எக்காலசத்தம் துதிக்கும்படி செய்ய வேண்டும். 50ஆம் வருஷத்தை பரிசுத்தமாகி தேசமெங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூற கடவீர்கள். அது உங்களுக்கு யூபிலி வருஷம். அதிலே உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் காணியாட்சிக்கும் தன் தன் குடும்பத்துக்கும் திரும்பி போக கடவன்.
இஸ்ரேல் ஜனங்களுக்கு சீனாய் மலையிலே கொடுக்கிறார். கானான் தேசத்துக்கு அவங்க போகவே இல்லை, ஆனா அதற்கு முன்பதாகவே அவங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் கொடுக்கும் போது என்ன சொல்றாருன்னா, நீங்க இஸ்ரேல் தேசத்துல போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, 6 வருஷம் வேலை செய்யணும், 7வது வருஷம் அந்த நிலத்தை ஓய்வாக்கப்படணும். பொதுவாக தேவனுடைய திட்டத்தில் அவர் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மனுஷங்களுக்கு பாருங்க எவ்வளோ நியாயமாக செஞ்சிருக்கிறார். 6 நாள் வேலை செய்யணும், 7வது நாள் ஓய்ந்திருக்கும். அது இன்னைக்கு கூட இருக்குது, இன்னைக்கு கூட இருக்குதா இல்லைங்க? அப்போ சில பேர் என்ன பண்ணாங்க, அந்த ஓய்வெல்லாம் வேண்டாம், நம்ம கடுமையாக உழைக்கணும் அப்படின்னு கூட ஒரு காலத்தில் இந்த தொழில் புரட்சி நடக்கும்போது ஐரோப்பிய தேசங்களில் 8 நாள் நம்ம வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாங்க. ஆனால் நிறைய பேர் சீக்கிரம் வியாதிப்பட்டு செத்து போயிட்டாங்க. அந்த அளவுக்கு செய்ய முடியாது, ஏன்னா பாடியினுடைய கெப்பாசிட்டி அந்த அளவுக்கு இல்லை. அதனால தேவன் அந்த காலத்துல என்ன பண்ணிக்கிறாருன்னா, இப்படி ஒரு ரெஸ்ட் கண்டிப்பா வேணும் மனுஷங்களுக்குன்றது அவருடைய திட்டத்தில். அதனால 6 நாள் வேலை செய்யணும், 7வது நாள் ஓய்ந்துடும். அதே போல அங்க அந்த இதுல வயல்ல வேலை செய்யும் போது 6 வருஷம் விதைக்கலாம், 7வது வருஷம் அந்த ஓய்வு, அந்த நிலத்துக்கு கூட ஓய்வு, நிலத்தை கூட ரொம்ப உயர வாங்கக்கூடாது எப்படி சொல்லிக்கிறார். அப்போ அந்த நிலத்து 7வது வருஷம் அது ஓய்வு வருஷமாக அது இருக்கணும். அப்போ ஜனங்களும் சும்மா இருக்கணும், நிலத்தையும் சும்மா ஓடணும். அதே போல் திருப்பி இன்னொரு 6 வருஷம் வேலை செய்யணும், அப்புறம் 7வது வருஷம் ஓய்ந்திருக்கணும். அதே போல் நாற்கணக்கில் கூட அப்படிதான், 6 நாள் வேலை செஞ்சு 7வது நாள் ஓய்ந்திருக்கணும். அந்த 7 7 7 எடுத்த அந்த ஓய்வு நாள்கள் எடுத்தா 49 நாள் வரும் இல்லைங்களா? அந்த 49வது நாள் ஓய்வு நாள், அது இல்லாமல் 50வது நாள் அவங்களுக்கு ஓய்வு, அந்த 2 நாள் ரெஸ்ட் எடுக்கணுங்கிறார். அப்போ அந்த ஒரு சைக்கிள், ஒரு சுற்றுல 50 நாள் கொண்ட ஒரு சுற்றுல, அப்போ 49 நாளாவது ஓய்வு இருக்கணும், 50வது நாளும் ஓய்வு. அதான் பெந்தேகோஸ்தே நாள், அது சிறுவர்கள் சொல்லுவாங்க, அது பெந்தேகோஸ்தே நாள் என்று. அதே போல வருஷங்கள்ல கூட அப்படித்தான். இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த பாகத்தில் 7 7 வருஷங்களை, அதாவது 8வது வருஷத்தில் நம்ம படிக்கும்போது, அங்கே நீங்கள் வயலில் போய் வேலை செஞ்சதுக்கப்புறம் 6 வருஷம் வேலை செய்யணும், 7வது வருஷம் ஓய்வு தரணும். அந்த ஓய்வு வருஷங்களை மாத்திரம் எடுக்கணும், 7வது 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 ஓய்வு வருஷங்களை எடுக்கணும். அப்போ 7 7 ஓய்வு வருஷங்களை எடுக்கும்போது மொத்தமாக எவ்வளோ வரும், 49 வருஷங்கள் வரும். அப்புறம் 49வது வருஷம் அது உங்களுக்கு அது ஓய்வாக இருக்கும். அதே டைமில் அதை தொடர்ந்து வருகிற 50வது வருஷம் அது ஓய்வு. அப்போ இதை வந்து எப்படி தெரிவிக்கணும்னா, அங்கே ஒரு ஆட்டினுடைய கொம்பில், அதாவது யூபிலி என்ற வார்த்தை எங்கிருந்து வந்துச்சுனாக்கா, அதாவது ஆட்டினுடைய கொம்பு, அதான் அந்த அது அதுக்கு அதனுடைய அடிப்படையில், அந்த வார்த்தையினுடைய அடிப்படையில் தான் இந்த வார்த்தையை வந்து இந்த ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க, யூபிலி என்கிற அந்த வார்த்தை. அப்போ யூபிலி என்கிற அந்த வார்த்தைக்கு பொருள் சரியாக என்ன சொல்லணும்னா, ஆட்டினுடைய கொம்பு அப்படின்னு சொல்லணும். அந்த அர்த்தத்தில் தான் அது தயார் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ யூபிலி என்று சொல்லும் போது நம்மளுக்கு நல்லா தெரியும், இன்று கூட இந்த உலகத்தில் இந்த கொண்டாட்டங்கள் நடத்துகிறாங்க. யூபிலி, சில்வர் ஜூபிலி, அப்புறம் கோல்டன் ஜூபிலி, அப்புறம் பிளாட்டினம் ஜூபிலி, அப்படி நல்லா கொண்டாடுறாங்களே. இந்த வார்த்தைகள்லாம் எங்கேருந்து எடுத்துக்கிறாரு பார்த்தீங்களா? அப்போ அந்த ஜூபிலின்ற அந்த வார்த்தை இங்கே வேதாகமத்திலிருந்து எடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இந்த யூபிலி பற்றின யூபிலி நியாயப்பிரமாணம் தேவன் எதுக்காக கொடுத்தாரு, அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது அதில் நீங்கள் படிக்கலாம். லேவி ராகமம் 25:13. அந்த யூபிலி 50வது யூபிலி வருஷத்துல என்னென்ன நடக்கணும் அப்படின்னு என்ன நோக்கம் அப்படின்னா, அவனவன் தன் தன் காணியாட்சிக்கு திரும்பி போக கடவன் அப்படின்னா அவனவனுடைய இடத்துக்கு அவன் திரும்பி, 50வது யூபிலியில விடுதலை வருஷம் அது, அது திரும்ப அவனுடைய வீட்டுக்கே போயிடலாம். அப்புறம்
வரும்போது
விடுதலை ரெண்டு பேருக்கு இருக்கு. ஒன்று வந்து ஜனங்களுக்கு, அதாவது ஜனங்களுக்கு விடுதலை இருக்குது. அப்புறம் தங்களுடைய சொத்து, தங்களுடைய இடம் எதையாவது கொண்டு போய் அடமானம் வச்சுருந்தா 50வது வருஷத்தில் அது அது கூட அவங்களுக்கு யார் ஓனரோ அவங்களுக்கு அது ரிட்டர்ன் போயிடும். எந்த வகையிலையும் வந்து அவங்களுக்கு வந்து கடன் கட்டி அது மீட்க வேண்டிய அவசியம் இல்லை, ஃப்ரீயாக வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, அந்த அடமானம் வைக்கிறது அந்த மெத்தட் எப்படின்னா, அதாவது அந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், அந்த இப்போ உதாரணமாக 50வது வருஷம் அதில் என்ன நடக்கும்னா, பொதுவாக விடுதலை மனுஷனுக்கு எப்படி விடுதலைனா அடிமைத்தனம் பண்ணும். அடிமை அதாவது மனுஷங்களுக்கு ஒரு அந்த அந்த காலத்தில் இஸ்ரேல் தேசத்தினுடைய மக்களுக்கு வனாந்தரத்துலேருந்து கானானுக்குள்ளே போனாங்க. கானானுக்குள்ளே போகும்போது ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் தேசத்தை பங்கிட்டு கொடுத்தாங்க இல்லைங்களா, பங்கிட்டு கொடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த ஒவ்வொரு கோத்திரத்துலேயும் தனித்தனி குடும்பங்களுக்கு இவ்வளோ 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 சொத்துன்னு சொல்லி பிரித்து கொடுத்தாங்க. ஆனால் இது என்னாச்சுன்னா, அவங்கவுங்களுடைய திறமை வெவ்வேறு இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி திறமை இருக்காது. அப்போ திறமைக்கு தக்கதாக அவங்க தங்களுடைய சொத்து பெருக்குவாங்க அல்லது கம்மி பண்ணுவாங்க. அப்போ இந்த சக்தி இல்லாத மனுஷங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல ஏதாவது கடனில் மாட்டிக்குவாங்க, தேவை அதிகமாக இருக்கும் ஆனால் இவனுடைய வருமானம் கம்மியாக இருக்கும், வேலை செஞ்சிருக்க மாட்டான். அப்போ என்ன பண்ணுவோம், இப்போ நம்மளே என்ன பண்ணுறாங்க, எடுத்தோன்னே ஃபர்ஸ்டில் ரொம்ப கஷ்டம் வந்துச்சுனாக்கா நம்மகிட்ட இருக்கிறது நகைகளை கொண்டு போய் அடமானம் வைக்கிறோம். அப்புறம் நகையெல்லாம் முடிஞ்சு போச்சு, அப்போ கூட நம்மளால ரிலீஸ் ஆக முடியலன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஏதாவது நிலம் இருக்குதா வீடு இருக்குதா அதை கொண்டு வைக்கிறதுக்கு பார்ப்போம். இப்படி தான் வந்து சார், அதுக்கு அதுவும் போயிடுச்சு, ஒன்றுமே இல்லை, நீ ஒன்றுமே இல்லை அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நம்ம அது பண்ணுறது இல்லை. ஆனால் அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம்னா, தங்களுடைய குழந்தைகளை அடிமைகளாக அனுப்பிடுவோம், அந்த கடனுக்கு பதிலாக குழந்தைகளை அடிமைகளாக அனுப்பிடுவாங்க. அப்போ அந்த அடிமைகளாக அனுப்பும்போது அந்த கடனுக்கு பதிலாக அந்த குழந்தைகள் வேலை செஞ்சிருவாங்க. அப்போ நிலமும் அடமானம் ஆயிடுச்சு, குழந்தைகளும் அடிமைகள் ஆகிட்டாங்க. அப்போ 50வது வருஷத்தில் என்ன பண்ணுவீங்க, விடுதலையாக இருக்கணும். இப்போ நம்ம கூட இப்போ குத்தகைக்கு வீடு எடுக்கிறோம், 3 வருஷத்துக்கு எழுதிருக்காங்க 1,00,000 ரூபா. இப்போ 1,00,000 ரூபா வாங்கிட்டு வீடை கொடுத்துட்றோம், 3 வருஷம் கழிச்சு என்ன பண்ணணும், நம்ம 1,00,000 ரூபா குடிக்கிறவனுக்கு கொடுத்தா தான் என்ன பண்ணுவான், கேள்வி பண்ணுவான். ஆனால் இந்த யூபிலியில் அப்படி கிடையாது. அப்போ அவன் அடமான விஷயம் தானா, அடமானத்தை ரிலீஸ் பண்ணும்போது காசு கட்ட வேண்டியது இல்லை. அப்போ யாருக்கு லாஸ்ட்டு, யாருக்கு லாபம், கடன் வாங்கினவனுக்கு லாபம், கடன் கொடுத்தவனுக்கு நஷ்டம் இல்லைங்களா. அது ஆக்சுவலாக அது நஷ்டமும் இல்லை, அது லாபமும் இல்லை, அது தேவன் அப்படி பண்ணியிருக்காரு. நான் சொல்கிறது என்னென்னு, அப்போ இந்த மனிதர்களே வந்து அடிமைத்தனம் இருக்கும்போது 50வது வருஷம் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வீட்டுக்கு அனுப்பிடணும். ஆனால் மனுஷங்களுக்கு விசேஷமான ஒரு கட்டளை தேவன் கொடுத்தாரு எப்படின்னா, இப்போ ஒரு 10 வயசில் ஒரு வீட்டுக்கு அடிமைத்தனம் அனுப்பிட்டான்னு வைங்க, அவன் 50 வயசு வரைக்கும் அங்கே இருந்தானா அவனுக்கு அப்போ வயசு எவ்வளோ ஆகும், இல்லை இல்லை 50வது வருஷம் வரும்போது, யூபிலி வருஷம் வரும்போது அவனுக்கு எவ்வளோ வயசு, 10 வயசில் போகிறான், 50வது வருஷம் வரும்போது 40 வயசு இருக்குங்க. 60,000 இல்லைங்களா, 60,000. அப்போ 60 வயசுல அவனுக்கு விடுதலை கொடுத்தா அவன் டாட்டா போயிடும். அந்த டைம்ல வந்து அவன் என்ன பண்ணுவான், ஒரு வேலை செய்ய முடியாது, என்னத்தை போய் அவன் சேர்க்க முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால தேவன் என்ன பண்ணாருன்னா, மனுஷங்களுக்கு விசேஷமான ஒரு கட்டளை கொடுத்தாரு. எந்த ஒரு மனுஷனையும் அடிமைத்தனத்துக்கு நீங்க அனுப்பிட்டீங்கன்னா அவன் 6 வருஷம் தான் இருக்கணும், 7 வருஷம் விடுதலை பண்ணுண்டார். அதை பத்தி நீங்க படிங்க, படிங்க யாத்திரகமம் 21:1.
மேலும் நீ அவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய பிரமாணங்களாவன, எபிலேயரில் ஒரு அடிமையை கொண்டாயானால் அவன் 6 வருஷம் சேவித்து 7 வருஷங்களில் ஒன்றும் கெடாமல்
கொடாமல் ஒன்றும் கொடாமல் பாத்தீங்களா. அப்போ 6 அடிமைத்தனம் ஒருத்தன் போயிட்டான்னா மனுஷங்களுக்கு மொதல் தேவன் எவ்வளவு ஒரு நியாயமா செஞ்சிருக்காரு பாத்தீங்க. அப்ப அந்த மாதிரி 50 வயசு ஆகி ரிலீஸ் கிடைச்சா அது ரிலீஸ் கிடைக்கிறதே வேஸ்ட், அதுக்கு அவன் அங்கேயும் அடிமையாக இருந்துக்கலாம். ஆனா இப்ப என்ன இருக்குது, 6 வருஷம் இருக்கணும், 7 வருஷம். ஆனா யூபிலி வருஷம் 50வது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் போறான்னு வச்சுக்கோங்க. அப்போ 50வது வருஷம் வரும்போது எத்தனை வருஷம் வேலை செய்வான், 3 வருஷம் செய்வான். திருப்பியில் ஒரு 3 வருஷம் வேலை செய்யணும், ஆனால் செய்ய வேண்டியது யூபிலி வருஷம் வந்தால் அவர் ரிலீஸ். அந்த மாதிரி அப்போது அந்த இடத்துல கூட ஒரு விடுதலை அவங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லை, சொத்துக்களை கொண்டு போய் அடமான வச்சா கண்டிப்பாக 50வது வருஷம் அது அவங்களுக்கு ஏமா, அவங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடணும். எந்த வகையில் ஏமாத்தல் வேலை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, குத்தகை வாங்குகிற பணம் எப்படி இருக்கணும்னா நியாயமாக இருக்கணும் சொல்கிறார். ஒரு வேலை வந்து யூபிலி வருஷம் 50வது வருஷம் திருப்பி இன்னும் 40 வருஷம் இருக்குதுன்னா அடமானத்தவை ஜாஸ்தி வாங்கிக்கலாம். ஒருவேளை யூபிலி வருஷத்துக்கு 5 வருஷம் தான் இருக்குது, 6 வருஷம் தான் இருக்குது அப்படின்னா தொகை கம்மியாக தான் வந்து அடமானத்துக்கு வாங்கணும், ஜாஸ்தி வாங்கக்கூடாது. யாராவது சொல்கிறார் வருஷங்களின் தொகைக்கேற்ப அந்த விலை குறைக்கணும், விலை அதிகம் பண்ணணும். எவ்வளோ நியாயமாக அங்கே செஞ்சுக்கிறார் பாருங்க. அப்போது ஏன் அப்படின்னா 50வது வருஷத்தில் ரிட்டர்ன் சீக்கிரமாக அந்த சொத்துக்கள் அவங்களுக்கு திரும்பி போயிடும். அடிமைத்தனம் அடிமைகளாக இருக்கிறவங்க வேலைக்காரர்கள் எல்லாம் ரிட்டர்ன் அவங்க வீட்டுக்கு அவங்க போயிடலாம். ஒருவேளை அந்த அடிமையாக போகிறவன் எனக்கு எங்கள் வீடு வேண்டாம், நான் நிஜமான வீட்டிலே இருந்துக்கிறேன், இங்கேயும் எனக்கு நல்லா இருக்குது, நான் இங்கே போகிறதுல இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணும், அவன் ஆசிரியர்கள்ட்ட கூலி கொண்டு போய் அவனை கதவோடு கதவு வச்சு அவன் வீட்டு கதவுல வச்சு காது குத்திடுவாங்க, காது குத்தி கம்மல் போட்டு விட்டுருவாங்க. அப்படின்னா நான் இங்கேயே இனிமேல் இருக்கிறேன், நானும் என்னுடைய குழந்தைகள் மனைவி எல்லாம் நாங்கள் இங்கேயே வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அவன் அங்கே இருந்துக்கலாம். அது அவன் கட்டாயம் இல்லை, அது அவனுடைய விருப்பம், அந்த அடிமையினுடைய விருப்பம். ஆனால் அவன் 7வது வருஷம் ரிட்டர்ன் போயிடலாம். அதுலேயே குறிப்பாக 50வது வருஷம் வரும்போது எல்லா ரிட்டர்ன் அவங்க அவங்களுக்கு எதெல்லாம் இழந்துட்டாரோ அத்தனையும் அவங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சி பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு கட்டுப்பாடெல்லாம் கிடையாதுங்க. தேவன் சொல்கிறாங்க நியாயமாக நீங்கள் நடத்தணும், ஏமாத்தலாம் பண்ணக்கூடாது. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. இப்போ ஒரு 1 லட்சம் ரூபா கடன் வாங்கிட்டோம், ஒரு 5 வருஷம் கழிச்சு நம்ம கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு சட்டம் இருந்தால் எப்படி இருக்கு. அந்த மாதிரிலாம் இன்றைக்கி கிடையாது இல்லைங்களா. நீ வந்து வட்டிக்கு மேலே வட்டி வட்டி கட்டலைன்னா அதுக்கு தனியாக வட்டி போட்டுருவான். அந்த மாதிரி மோசமான ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஆனால் தேவன் வந்து இப்படி ஒரு அருமையான ஒரு திட்டம் ஏன் போட்டிருக்கிறாரு அப்படின்னா அடிமைகள் அடிமைகளாகவே இருக்கக்கூடாது, அதே போல் பணக்காரன் பணக்காரனாகவே மாறி போகக்கூடாது, ஏழை ஏழையாகவே இருக்கும். அது 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 சம செய்கிறதுக்காக தான் 50 வருஷத்துக்கு ஒருக்கா இந்த ஒரு கணக்கு வழக்கு செட்டில்மெண்ட்டு அவர் பண்ணார். அப்போது என்ன பண்ண முடியாது, பணக்காரன் பணக்காரனா போயிட்டு இருக்க முடியாது, ஏழை ஏழையாகவே இருக்க முடியாது, அப்பப்போ பேலன்ஸ் ஆகிட்டே இருக்கும் ஜனங்கள் மத்தியில். அப்போ இது வந்து நல்ல ஒரு பிரமாணமாக இருந்தது, ஒரு அருமையான பிரமாணம் ஜூபிலி. அதான் வந்து அதுக்கு பேர் தான் யூபிலி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போது யூபிலியினுடைய கணக்கு அவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னா, அதாவது 7 ஓய்வு வருஷங்களில் கணக்கு எடுப்பாங்க. அப்போ 49வது வருஷம் வரும், அது அவங்களுக்கு ஓய்வு வருஷம். அப்புறம் அதை தொடர்ந்து வருகிற 50வது வருஷம் அதுவும் ஓய்வு வருஷம். அதுக்கப்புறம் 51வது வருஷத்தில் அவங்க விளைவிக்கணும், பயிர் பயிர் செய்யணும், பயிர் செஞ்சு அதுலேருந்து கிடைக்கிற பலன் அதுக்கு ஏற்றாலும் 1 வருஷம் ஆகும் இல்லைங்களா. அப்போ அந்த யூபிலி வருஷம் வந்துச்சுன்னா ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா 3 வருஷம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகும். அவங்க ஜனங்களுக்கு மட்டும் இல்லை ஆடு மாடு மிருக ஜீவன்கள் எல்லாம் இருக்குது. அப்போ 3 வருஷத்துக்கு எப்படி சாப்பாடு போடுறது, எந்த வேலையுமே செய்யறதில்லை அப்படின்னா நீங்க நினைச்சு பாருங்க. அப்ப தேவன் என்ன பண்ணாங்கன்னா அது அருமையாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். லேவி ராகமம் 25:20-22.
7 வருஷத்தில் எதை குத்திப்போம், நாங்கள் விதைக்காமலும் விளைந்ததை சேர்க்காமலும் இருக்க வேண்டுமே என்று சொல்வீர்களானால் நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன், அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும், நீங்கள் எட்டாம் வருஷத்திலே விதைத்து ஒன்பதாம் வருஷம் மட்டும் பழைய பலனிலே சாப்பிடுவீர்கள். அதன் பலன் விளையும் வரைக்கும் பழைய பலனை சாப்பிடுவீர்கள்.
தேவன் உங்களுக்கு என்ன ப்ராமிஸ் கொடுக்கிறாரு? நாங்க மூணு வருஷத்துக்கு சாப்பாடுக்கு என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் என்ன பண்றேன் உங்களுக்கு, அந்த ஆறாம் வருஷத்துல மூணு வருஷத்தினுடைய பலன் உங்களுக்கு ஒரே வருஷத்துல விளைய வைக்கிறது. எப்படி போட்ட ஆசிரியர் இஸ்ரேல் ஜனங்கள் பாத்தீங்களா, எப்படி ஒரு பிளஸ்ட் பீப்புள், ரொம்ப ஆசீர்வாதமான ஜனங்கள். அப்போ அந்த ஆறாம் வருஷங்கிறது எத்தனாவது வருஷம் வர்றது? அந்த கணக்குல ஏழு இன்று ஏழு போட்டா அதுல வரக்கூடிய அந்த ஆறாவது வருஷம்ன்றது எத்தனாவது வருஷம்? கரெக்ட், 48வது வருஷத்துல நான் உங்களுக்கு மூன்று வருஷத்துக்கு விளைய வர்றத ஜமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு நான் விளைச்சல் கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த காலம் மாதிரி தான், இந்த காலத்தில் விளைவிக்கிறாங்க பார்த்தீங்களா, எல்லாம் ஹைபிரிடு அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி எல்லாம் பண்ணுறாங்க, ஜீன் டெக்னாலஜி அதெல்லாம் பண்ணி மூணு வருஷத்தில் வர்றது மூணு மாதத்தில் வர வைக்கிறாங்க, ஆறு வருஷத்தில் வர்றது ஆறு மாதத்தில் வர வைக்கிற அந்த மாதிரி. இவர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அந்த காலத்துல இதெல்லாம் பண்ணிக்கிறேன், டெக்னாலஜி ஜனங்களுக்கு மூணு வருஷத்துக்கு வேண்டிய சாப்பாடு அங்கே கொடுத்துக்கிறார். என்ன அருமையான, அப்போ எந்த வகையில் எந்த வகையில் ஜனங்கள் என்ன பண்ண வேண்டாம், இந்த யூபிலியை குறித்து கவலை பட வேண்டிய அவசியம் இல்லை, அது ஒரு சந்தோஷமான வருஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தேவனுடைய ஒரு நோக்கமாக அங்கே இருந்ததை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த காலத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் இப்படியப்பட்ட ஒரு வழிநடத்தல் கொடுத்துருக்காருன்னா, இன்றைக்கு அவர் மேலே விசுவாசம் வச்சு உண்மையிலே அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிற மக்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வழிநடத்தல் இருக்கும் நீங்கள் யோசித்து பார்க்கணும். அதுபோல் இந்த டைமில் நம்ம யோசிக்கலாம். அப்படி இருக்கும்போது இங்கே இந்த நியாயப்பிரமாணம், இந்த யூபிலி நியாயப்பிரமாணம், இதில் இருக்கக்கூடிய அந்த விவரங்கள் மற்றும் இதனுடைய கொள்கைகள் இந்த சுவிசேஷ யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சபையின் மக்களுக்கு அது நம்மையே அது படிக்கணும், நம்மளுக்கு எதுக்கு அது இல்லைங்களா? கண்டிப்பாக நம்ம யோசனை அந்த காலத்தில் கொடுத்த யூபிலி நம்மையே இப்போ உட்காந்துட்டு படிச்சுட்டு இருக்கணும் அந்த யூபிலியை பற்றி அப்படின்னு நம்ம நினச்சா அது ஏற்கனவே நமக்கு தெரியும். பழைய பாட்டினுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்மளுக்கு எப்படி இருக்குது, நிரலாக இருக்குது ஒன்று, ரெண்டாவது இன்னொரு பாயிண்ட் போதனையாக இருக்குது, அப்புறம் திருஷ்டாந்தங்களாக இருக்குது, எக்ஸாம்பிள்ஸாக இருக்குது அப்படின்னு நம்ம அப்போஸ்தலர்கள் பேசியிருக்கிறாங்க. அதை நம்ம மீண்டும் மீண்டும் படிச்ச டைம் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை. அது நமக்கு மாம்சத்தில் வாழ்கிற சபைக்கு பழைய ஏற்பாட்டினுடைய நியாயப்பிரமம், நிறைய பேர் பழைய ஏற்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறாங்க. ஆனால் பழைய ஏற்பாடு இல்லைன்னா ஒரு ஒரு ஆஃப் ஸ்டடின்னு சொல்ல முடியும், பாதி தான் படித்த மாதிரி பாதி வந்து படித்தா படிக்காத மாதிரி. ஏன்னா இந்த முக்கியமாக இந்த யூபிலி நியாயப்பிரமாணம் சம்பந்தமாக, நியாயப்பிரமாணம் சம்பந்தமாக ஒரு வசனம் மட்டும் படிக்கலாம். எபிரேயர் 10:1.
இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் இராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான வழிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை.
நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் இராமல் அவைகளுடைய நிழலாக இருக்கிறது. அப்ப என்ன வரப்போகிற நன்மைகள் அப்படின்னா, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் இல்லையா, தேவனுடைய தெய்வீக திட்டத்தினுடைய ஒரு ப்ளூ பிரிண்ட். இன்னொரு வகையில் சொல்ல போனால் பைபிள் ஆன் சிங்கிள் பேஜ், ஒரே பேஜில் பைபிள் கொடுக்க முடியுமான்னு பேஜ். அப்போ தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் வரப்போகிற நன்மைகளின் பொருள் இருக்குது. அப்போ வரப்போகிற நன்மைகள் எந்தெந்த காலத்தில் தேவன் வச்சிருக்கிறாருன்னா, கிறிஸ்துவுக்கு பின்பு சுவிசேஷ யுகத்தில் ஒரு நன்மையின் காலம் இருக்குது. யாருக்குன்னா சபைக்கு. இன்னைக்கு சபையினுடைய தேர்ந்தெடுப்பில் போயிட்டு இருக்கு, அதைத் தொடர்ந்து 1000 வருட அரசாட்சி முழு உலகத்தின் ஜனங்களுக்கு நுடைய ஆசீர்வாதம். அப்போ அந்த வரப்போகிற நன்மைகளின் பொருளாக இராமல் இந்த நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் எதை விளக்குகிறதுனா, அந்த வரப்போகிற நன்மைகளை நிழலாக விளக்குகிறது. அதுல எவ்வளவு பெரிய பாயிண்ட் அதுல இருக்கிறது நம்ம பார்க்கறோம். அப்போ அந்த நியாயப்பிரமாணங்கள் நிழல் சொல்லும் போது, அப்ப யூபிலி நியாயப்பிரமாணம் கூட என்னவா தான் இருக்கணும், ஒரு நிழலாக தான் இருக்கணும், கண்டிப்பா ஒரு ஷேடோ. அப்போ எதுக்கு நிழலாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்மளுக்கு கர்த்தரே இயேசு இந்த நியாயப்பிரமாணம் பத்தி எப்படி பேசினார்னா, மத்தேயு 5:18. எப்படி சொன்னது பாத்தீங்களா, ஜீசஸ் நியாயப்பிரமாணத்தின் முடிவு அவருதான். ஆனா அவருடைய பேச்சு என்ன பேச்சு கொடுக்கிறாரு, நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறி தீரும் அளவும் அதில் இருக்கிற ஒரு உறுப்பாகிலும் அல்லது ஒரு எழுத்தாகிலும் அழிஞ்சு போகாது, ஒளிந்து போக. எப்படி சொன்னா போதும், அப்போ நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறதுனா என்ன அர்த்தம், அதுக்குள் மறைந்திருக்கிற அந்த விஷயங்கள், அந்த உண்மையான பொருள் அது நிறைவேறுகிற வரைக்கும் அது எடுக்கக்கூடாது, பழைய போல கட் பண்ணக்கூடாது. அது எவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஆர்டர் போட்டுக்கிறாரு. அப்போ நிறைய நியாயப்பிரமாணங்கள் தேவன் கொடுத்தாரு இஸ்ரவேலுக்கு. அப்போ அத்தனை நியாயப்பிரமாணங்களையும் என்ன இருக்குது, அடையாளங்கள் இருக்குது. உதாரணமாக பஸ்கா பண்ணி பஸ்கா நியாயப்பிரமாணம் கொடுத்தாரு. அப்போ பஸ்கா நியாயப்பிரமாணத்தில் என்ன பண்ணணும், இஸ்ரேல் ஜனங்கள் அந்த ஒரு வயதும் வலுப்பெற்றதும் ஆணுமான ஒரு ஆட்டுக்குட்டியை அங்கே எடுத்து அதை வந்து அதை அடித்து அதெல்லாம் சில முறைகளெல்லாம் கொடுத்தாரு இல்லைங்களா. அதை வந்து தண்ணியில் வேக வைக்காம நெருப்பில் சுட்டு அதை சாப்பிடணும், அந்த ரத்தத்தை எடுத்து கதவுல பூசணும், அப்புறம் அந்த 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 கறியை எப்படி சாப்பிடணும், மசாலாலாம் போடக்கூடாது, சும்மா சுட்டு டைரக்டாக சாப்பிடணும். அது இல்லாமல் கூட அப்பம் சேர்த்துக்கணும், புளிப்பு இல்லாத அப்பம் சேர்த்துக்கணும், கசப்பான கீரையோட சாப்பிடணும், அப்புறம் தடி பிடிச்சிக்கணும், துணியெல்லாம் போட்டு வெளியில் பிரயாணத்துக்கு போகிறதுக்கு தயாராக அவசர அவசரமாக சாப்பிடணும் அப்படிங்கிறது ஒரு கட்டளை. அப்போ பஸ்காவினுடைய நியாயப்பிரமாணத்தில் அதில் என்ன மறைஞ்சிருக்குது அப்படின்னா, அந்த ஆடு யாரை குறிக்குது, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை குறிக்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம். அதான் அப்போஸ்தலர் பவுல் சொன்னாங்க, பஸ்காவாகி கிறிஸ்து நமக்காக வெளியிடப்பட்டிருக்கிறார். அப்போ எந்த நீங்கள் நியாயப்பிரமாணம் எடுத்துட்டாலும் கூட அதில் ஒரு அர்த்தம், அதனுடைய நிஜம் வேறையாக இருக்கும். அதே போல தான் இந்த யூபில், அது மட்டும் இல்லை அந்த பஸ்காவினுடைய ஆட்டினுடைய எலும்பு முறிக்கப்படலாமா, முறிக்கவே கூடாது. அதுதான் எதுக்கு அது நிழலாக இருந்துச்சு, கர்த்தராக இயேசு கூட அங்கே எலும்பு உடைக்கிறதுக்கு ஓடினானுங்க சிலுவையில் சாகடிக்கிறதுக்காக. ஆனால் என்ன, ஏற்கனவே அவர் மறித்து போனதுனால அவருடைய எலும்புகள் ஒன்று கூட முறிக்கப்படவில்லைன்னு நம்ம பார்க்குறோம். இதுதான் வந்து அந்த பஸ்காட்டினுடைய நிழலில் நம்ம படிக்கிறோம். நம்ம வரக்கூடிய வகுப்பில் பஸ்கா படிக்க போகிறோம், ராபோஜனம் பற்றி ரொம்ப விவரமாக நம்ம படிக்க போகிறோம். சரி, அப்போ ஒவ்வொரு நியாயப்பிரமாணத்துக்கும் ஒரு நிஜம் இருக்கிறது. அதே போல தான் யூபிலின் நியாயப்பிரமாணத்துக்கு கூட என்ன இருக்குமா, ஒரு நிஜம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, அப்படி இருக்கும் போது இந்த யூபிலி நியாயப்பிரமாணம் அல்லது யூபிலியை அவங்க எப்பிருந்து கடைப்பிடிக்கணும், லேவியர் ஆகமம் 25:2.
இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்திருக்கும் போது தேசம் கர்த்தருக்கென்று ஓய்வு கொண்டாட வேண்டும். 6 வருஷம்
பாத்தீங்களா, இப்ப இங்க இருந்து கணக்கு பண்ணு. இப்ப அங்க கானான் தேசத்துக்குள்ள அவங்க நுழைந்ததிலிருந்து கணக்கு பண்ணணும், அந்த நுழையும் வருஷமே அவங்களுக்கு ஒரு ஓய்வு வருஷம். அதுக்கப்புறம் 6 வருஷம் அவங்க வேலை செய்யணும், அதுக்கப்புறம் 7வது வருஷம் ஓய்ந்து இருக்கணும். அப்ப அந்த 7வது எடுத்து 49 வருஷங்களை எண்ணிட்டு 50வது வருஷம் வந்து அவங்களுக்கு யூபிலி வருஷம். அப்ப யூபிலி எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க, கணக்கு என்னைக்கு கானானுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்களோ அன்னையிலிருந்து அவங்க கணக்கு எடுக்கணும். பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து நம்மளுடைய கால கணக்குக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கு. அப்போ கானானுக்குள் நுழைந்தவுடன் அவங்க வந்து கணக்கு எடுக்கணும். அப்ப எடுத்து அதை வந்து அவங்க கொண்டாடிட்டே
வந்தாங்க.
அதான் நம்ம படிக்க போறோம், அந்த கணக்கு தான் நம்ம எடுக்க போறோம். அப்ப கானான் தேசத்துக்கு நுழைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அதுக்கு அதை தொடர்ந்து வருகிற 50வது வருஷம் அது அவங்களுக்கு யூபிலி வருஷம். திருப்பி என்னவோ 49வது வருஷம் போகும், திருப்பியும் 50வது வருஷம் வரும், அது வந்து அவங்களுக்கு அது யூபிலி வருஷம். அதை தொடர்ந்து 6 வருஷம் வேலை செய்வோம், 7வது வருஷம் ஓய்வா இருக்கும், அப்புறம் 6 வருஷம் வேலை செய்வோம், 7வது வருஷம் ஓய்வு இருக்கும், இப்படியே 7 போய் திருப்பி இன்னொரு டைம் 50வது வருஷம் வரும், அது அவங்களுக்கு யூபிலி வருஷம். யூபிலியில நடக்கணும்னா யூபிலியில ரெண்டு முக்கியமான நோக்கம் இருக்குதுன்னா, ஒன்று வந்து அடிமைகளை ரிட்டர்ன் வீட்டுக்கு போகணும், அவன் அவன் தன் தன் வீட்டுக்கு அவன் போயிடணும். ரெண்டாவது அடமானம் வச்ச பொருள்கள் எந்த விதமான பணம் கட்டாமல் ஓனருக்கு போய் சேரணும். யார் கொடுத்தானோ யாருடைய பொருளோ அதை அவனுக்கு போய் சேர்ந்தணும். ஏன் தேவன் அப்படி சொல்லிக்கிறான்னா, தேசம் யாருடையதுன்னு சொல்கிறாருன்னா லேவிய ராகமம் 25:23.
தேசம் என்னுடையதாய் இருக்கிறபடியால் நீங்கள் நிலங்களை அறுதியாய் இருக்க வேண்டாம்,
நீங்கள் பரதேசிகளும் அந்நியர்களுமா புறக்குடிகளுமா இருக்கிறீங்க. உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன், வாழ்றதா உங்களுக்கு எழுதி கொடுக்கல, நீங்களே வச்சுக்கோங்க. ஏன்னா தேசம் யாருடையது, என்னுடையது. அப்ப இதுல வந்து கணக்கு வழக்கு அடமானம் வரவு செலவு இதெல்லாம் வந்து பண்றாங்கன்னு என்ன அர்த்தம்னா, நிலத்தை கொடுக்கறதுக்கு பதிலா அந்த அனுபவத்தை தான் என்ன பண்ணணும், அடமானமா கொடுக்குற அர்த்தம். கரெக்டா இல்லைங்களா, இப்ப அடமானம் வச்சா எதை, இப்போ உதாரணமா சொத்தை கொண்டு வச்சா அதுல வர விளைச்சல தான் அடமானம் வைக்கிறதுக்கு அடையாளம், நிலத்தை அடமானம் வைக்கிறதுக்கு அடையாளம் இல்லை. அந்த பாயிண்ட்ல பேசுறாங்க. அப்போ இந்த அனுமான விஷயம். அதாவது இந்த தேசம் தேவனுடையதாக இருக்கிறதுனால இப்படி ஒரு கட்டளை தேவனுங்க கொடுத்துருந்தாரு. அது மட்டும் இல்லை, இப்போ அவங்க உள்ளே போய் நுழைஞ்சதுலேருந்து 50-50 வருஷங்கள் அவங்க யூபிலி கொண்டாடிட்டே வந்தாங்க. அதில் ரெண்டு நோக்கம் அட்டை பண்ண உங்களுக்கு சொன்னேன், ஒன்று வந்து மனுஷங்கள் ரிட்டர்ன் போகணும், இன்னொன்று அவங்களுடைய அடமானம் சொத்துக்கள் எல்லாம் அவங்களுக்கே ரிட்டர்ன் போயிடணும். அப்படின்னு என்ன அர்த்தம், எழுந்து போயிட்டாங்க மீண்டும் அவங்களுக்கு ஆகும், எந்த காசு கட்டவே வேண்டியதில்லை, ஃப்ரீயாக அவங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சிடும். அப்போது இதுதான் வந்து இதனுடைய நோக்கம், யூபிலினுடைய நோக்கம். யூபிலினுடைய பிரதான நோக்கம் ஒரே வரையில் சொல்லணும்னா, இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ளுதலின் காலம் வருஷம், அதுதான் யூபிலி. எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கு பாருங்க. சரி, அப்போ இதனுடைய நிஜம் நம்ம பார்க்கும்போது இன்னும் அதனுடைய பெரிய விஷயங்கள் அதில் அடங்கி இருக்குது. சரி, இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே காணானுக்குள் நுழைஞ்சதுலேருந்து எதுவரைக்கும் அவர்கள் வந்து யூபிலி கொண்டாடி இருக்க வாய்ப்பு இருக்குது, ஏற்கனவே நடந்து முடிந்த வகுப்புகளின் அடிப்படையில் நீங்கள் சொல்லலாம். இஸ்ரேல் ஜனங்கள் கனானுக்குள்ள நுழைஞ்சிட்டார், அப்போ எத்தனை வருஷம் இஸ்ரேல் இருந்தாங்களோ அத்தனை வருஷத்துல அவங்க என்ன பண்ணியிருக்க முடியும், யூபிலி கொண்டாடி இருக்க முடியும். அப்போ அந்த வகையில் எது வரைக்கும் அவங்க கொண்டாடி இருக்க முடியும் சொல்லுங்க. சரி, இப்படி யாருனால பாபிலோன் ராஜா இல்லைங்களா, பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சாருடைய அது. நீங்கள் கிபி 70 சொன்னீங்க, ஆனால் கிபி 70 கூட தேசம் ரோமர்களுடைய கையில் இருந்துச்சு, தேசம் இஸ்ரேலர்களுடைய கையில் கிடையாது. அவங்க அதில் வர்றதுனால அவங்களுக்கு தான் வரி கட்டிட்டு இருந்தாங்க, அவங்க சொந்தமாக அனுபவிக்கவே முடியாது. அப்போ அவங்க சுயமாக அந்த தேசத்தை அனுபவித்த காலம் எங்கிருந்தே இருக்க முடியுதுன்னா, காணானுக்கு எகிப்திலிருந்து காணானுக்குள் நுழைந்ததுலேருந்து அந்த சிதேக்கிய ராஜா அவருடைய காலத்தில் தான் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள். அப்போ பாபிலோன் ராஜா சிறைப்பட்டு போன அந்த பாபிலோன் ராஜா வந்து இந்த இஸ்ரேல் ஜனங்களை சிறை கைதிகளார். அப்போ அந்த லாஸ்ட் கிங் அந்த ராஜா யாருன்னா சிதேக்கிய ராஜா. அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் அவங்க அடிமைகளாக இருந்தாங்க அங்கே, 70 கரெக்ட், எனக்கு ரொம்ப கரெக்டாக சொல்றேன், 70 வருஷம் அவங்க அங்கே இருந்தாங்க. அப்போ அந்த 70 வருஷத்துல யூபிலி கொண்டாட முடியுமா, அது இன்னொரு தேசத்துக்கு போயிட்டாங்க, அடிமைகள் ஆகிட்டாங்க, யூபிலி அங்கோட ஸ்டாப் ஆயிடுச்சு. 70 வருஷத்துக்கு பின்னாடி கூட ரிட்டர்ன் வந்தாங்க இஸ்ரேலுக்கு, ஆனால் இஸ்ரேலில் அப்போ யாருடைய ஆட்சி, மேதோ பெர்ஷியர்களுடைய ராஜ்யம் ஆயிடுச்சு, அதை தொடர்ந்து கிரீக்கர்களுடைய ராஜ்யம் ஆயிடுச்சு, அதை தொடர்ந்து ரோமர்களுடைய ராஜ்யம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கிபி 70 ரோமருடைய ராஜ்யத்திலேயே அவங்க வந்து உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டாங்க. அப்போ எங்க போய் யூபிலி கொண்டாடு, அதெல்லாம் கிடையாது நியாயப்பிரமாணம் எல்லாம். அது மட்டும் இல்லை, ஜீசஸோடு கூட அந்த நியாயப்பிரமாணம் என்ன இருக்கு, முடிவடைந்து விட்டதுன்னு நம்ம பார்க்குறோம். சரி, அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம காலக்கணக்கு கொஞ்சம் நம்ம போடலாம். இஸ்ரேல் ஜனங்கள் காணலுக்குள் நுழைஞ்சாங்க, நுழைஞ்சு என்ன பண்ணாங்க, முதல் வேலை என்ன செஞ்சாங்க, தேசத்தை பிரித்து கோத்திரங்களுக்கு பிரித்து கொடுத்தாரு. அப்போ கோத்திரங்களுக்கு பிரித்து கொடுக்கறதுக்கு எத்தனை வருஷம் ஞாபகம் இருக்கா, காலக்கண்ணுக்கு கிளாஸில் நம்ம பார்த்துக்கலாம், ஞாபகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இருக்கு சில பேருக்கு இருக்கலாம். எத்தனை வருஷம்னா 6 வருஷம், 6 வருஷம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, தேசத்தை பங்கிட்டுருக்கிறாங்க, 6 வருஷம் காணானுக்குள் நுழைஞ்சு தேசத்தை பங்கிட்டுருக்கிறாங்க. மொத்தமாக இஸ்ரேல் ஜனங்கள் எத்தனை வருஷம் அந்த காணான் தேசத்தில் இருந்தாங்கன்ற கணக்கு, வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் 6 வருஷம் காணானுக்குள் அந்த தேசத்தை பங்கிட்டதுக்கப்புறம் தேவன் அவங்களுக்கு என்ன பண்ணாரு, நியாயாதிபதிகளை கொடுத்தாரு. அப்போ நியாயாதிபதிகளுடைய வருஷம் ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம், எவ்வளோ வருஷம், 450 வருடங்கள் நியாயாதிபதிகளுடைய காலம் தாண்டத்தப்பு. ஏன்னா நம்ம அந்த வகுப்பில் அதெல்லாம் நம்ம ஆதாரமாக சொல்லியிருக்கிறோம், திருப்பி நம்ம அதை எடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது தெரிஞ்சாதது, ஒருவேளை அந்த கிளாஸ்க்கு யாராவது நீங்கள் அட்டன் பண்ணாமல் இருந்தீங்களா, அந்த நோட்ஸ் வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் கிளீனாக வசனங்களோடு அதை ஒப்பிட்டு பாருங்கள், அந்த 450 வருஷம் அந்த மற்ற எல்லா காலக்கணக்கிலும் அது உங்களுக்கு புரியும். ஆதாமிலிருந்து இயேசு வரைக்கும் எவ்வளோ வருஷன்ற துல்லியமான கணக்கு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ரெண்டாவது வந்து 6 கீழே 450 போட்டிங்களா, அடுத்தது நியாயாதிபதிகளை தொடர்ந்து தேவர் அவர்களுக்கு என்ன பண்ணியிருந்தார், ராஜாக்கள் கூட, ராஜாக்கள் எத்தனை வருஷம் அப்படின்னா, சிதேக்கியா முதல் ராஜா, சவுலு கடைசி ராஜா, சிதேக்கியா ராஜா, அதான் யூதர்களுடைய வம்சத்தில். அப்போ அந்த சிதேக்கிய ராஜா வரைக்கும் ராஜாக்களுடைய காலம் எவ்வளோனா 513 வருடங்கள், மொத்தமாக 969 வருடங்கள் பார்த்தீங்களா. இஸ்ரேல் ஜனங்கள் காணான் தேசத்தில் எவ்வளோ வருஷம் இருந்திருக்கிறாரு, 969 வருஷம் அவர்கள் இருந்துக்கிறாங்க. அப்ப 969 வருஷம் இருந்திருந்தாங்கன்னா எத்தனை யூபிலி கொண்டாடி இருப்பாங்க கணக்கு போடலாம். அப்ப 969 எதனால வகுக்கல 50, 969 டிவைடட் பை 50 எவ்வளவு வருதுன்னா கணக்கு ஏற்கனவே போட போட்டு இந்த டைம் ஆயிட்டு இருக்கும். 19 யூபிலி கொண்டாடி இருப்பாங்க. 19 × 50 950, பேலன்ஸ் வந்து 19 வருஷம் இருக்கும். 19 யூபிலி கொண்டாடி இருப்பாங்க, மிச்சம் 20 யூபிலி கொண்டாடுறதுக்கு முன்னாடியே சிறைப்பட்டு போயிட்டாங்க. எத்தனாவது வருஷத்துல? 19வது வருஷத்துல. புரிஞ்சுட்டீங்களா? அது போட்டுருங்க சார், 19 யூபிலி பிளஸ் 19 வருஷம். அப்ப 19 யூபிலி கொண்டாடிக்கிறாரு, அப்புறம் 19 வருஷம் மிச்சம் இருக்குது அப்படின்னு பாக்கலாம். சரி, இப்போ இந்த விஷயத்த புரிஞ்சதுக்கு அப்புறம் எந்த விஷயம், இஸ்ரேலர்கள் கானானுக்குள்ள எத்தனை வருஷம் இருந்தாங்கிறது கண்டுபிடிச்சாச்சு. ரொம்ப சுலபம், சிம்பிள். கணக்கு தேவன் வந்துக்கிறாரு, ஆனா மறைமுகமா அதை நம்ம கண்டுபிடிக்கும். 969 வருஷம் கானான்ல இருந்தாங்க, எத்தனை யூபிலி கொண்டாடிக்கிறாரு? 19 யூபிலி கொண்டாடிச்சு. 19 யூபிலி கொண்டாடுறது போக மிச்சம் 19 வருடங்கள் பாக்கி இருக்குது. இந்த விஷயத்தை தெரிந்த பின்பு இன்னொரு முக்கியமான விஷயம், தேவன் வந்து தீர்க்கதரிசி எரேமியாவின் மூலம் பேசுற அந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும், ரொம்ப முக்கியமானது. அப்போ அதாவது
2:36.
நீங்க வாசிக்கணும், ஏன்னா அந்த வசனம் ரொம்ப முக்கியமானது. அதான் கீ வசனம், அந்த கால்குலேஷன்ஸ்க்கு ரொம்ப முக்கியமானது.
நிறைவேறும் படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்யமாய் அனுபவித்திருப்பீர் மற்றும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம் அதாவது 70 வருஷம் புடி மட்டும் ஓய்ந்திருந்தது.
அப்படின்னு என்னங்க, அங்க முக்கியமான வார்த்தை இதுல என்னன்னா, ஓய்வு வருஷங்கள், தன்னுடைய ஓய்வு வருஷங்களை தேசம் எப்படி அனுபவிக்கிறாமா? ரம்யமாய், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ரம்யமாயின்னு என்ன அர்த்தம்? இவரு சந்தோஷமான்றாரு, தமிழ் வார்த்தை தான் ரம்யம்ன்றது. அது கூட சொல்ல நினைச்சு வேற முழுமையுமாக ரம்யமாக, திருப்தியாக, திருப்தியாக இல்லைன்னா முழுமையாக, எந்த விதமான குளறுபடி இல்லாமல், ஏமாத்தல் அது இதெல்லாம் இல்லாமல் முழுமையுமாக, அதாவது ரொம்ப அழகாக நிதான அப்படின்னு சொல்லலாம். ஆனா அப்ப அப்படின்னு என்ன அர்த்தம்? இஸ்ரேல் ஜனங்கள் அந்த நியாயபரமான தினம் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். 19 யூபிலி கொண்டாடிக்கிறாரு, ஆனால் நீதி நியாயமா நடக்கல. ஏன்னா அந்த டைம் வந்தால் இழுத்தடி பண்ணுங்க, ஏன்னா மனுஷனோட சுயநலம் உள்ள இருக்குது இல்லைங்களா. அந்த டைம் வந்தா கண்டிப்பா உடனே சில பேர் நல்லவா இருக்கும், அவன் என்ன பண்ணுவான், யூபிலி ஸ்டார்ட் ஆகும் போதே தேப்பா வாப்பா டைம் ஆயிடுச்சு, ஏன்னா நம் தேவனுக்கு பயந்து நடக்கணும், நீ உன்னுடைய பொருளை நீ பிடி, உன்னுடைய குழந்தைகள்லாம் கூட்டிட்டு வீட்டுக்கு போ. ஆனால் போகும்போது சொல்லிக்கிறாரு, கொஞ்சம் எல்லாம் கொடுத்து அவன் சாப்பாடுக்கு கொஞ்ச நாளைக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாம் கொடுத்தணும்னு சொல்லிக்கிறாரு. அது வேற தனி சாயப்பிரமான இருக்குது. அவங்கள ரிட்டர்ன் அனுப்பும்போது அவங்களுக்கு தேவையான உணவு தானியங்கள் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பணும், சும்மா இதை அனுப்பிடாத. அவன் எங்கே போவான், எங்கே போய் வாங்கி சாப்பிடுவான், அதனால் எல்லாம் கொடுத்து அனுப்புன்னு சொல்லிக்கிறான். அப்போது அந்த நியாயப்பிரமாணத்தில் நமக்கு பார்க்கும்போது தேவன் ரொம்ப நியாயமாக அவைகளெல்லாம் அவர் வந்து செஞ்சிருக்கிறாரு. சரி, அப்படி இருக்கும்போது இந்த ஓய்வு வருஷங்கள், எரேமியாவினுடைய வாயினால் சொல்லப்பட்ட இந்த ஓய்வு வருஷங்கள், அதாவது அந்த ரம்யமாக அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இவர்கள் நீதி நியாயமாக சில பேர் நடந்திருப்பார், சில பேர் அது நாய் நேர்மையானவன் அந்த மாதிரி பண்ணியிருப்பான், இந்தப்பா என்ன கொண்டு போ. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவான், ஒரு மாதம் அப்படியே இழுத்தடிக்கிறான்னு பார்த்துருப்போம். ஒரு மாதம் அடுத்து இழுத்தடிச்சதுக்கப்புறம் சரி அவன் நான் மோசக்கிட்ட போகிறான், ஆசிரியர்கிட்ட போகிறான் அப்படி அப்படின்னு எதாவது சொன்னான்னா, ஓய் மேலெடுத்து கொண்டு வருவ மாதிரி தெரியுது, அதனால் நம்ம கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு மாதம் கழிச்சு ரிட்டர்ன் கொடுப்பான். இன்னும் சில பேர் இன்னும் கொஞ்சம் இழுத்தடிக்கலாம், ஐயோ பார்டர் வந்து இங்கே நீ தப்பாக போட்டிருக்கிற, பார்டர் சரி நல்லா அழுக்கணும் அப்படிமா சில பேர். அடமானது இன்றைக்கெல்லாம் நடக்குதா இல்லைங்களா? இன்றைக்கி நடக்கிறதே தான். அப்போது அது இன்னும் கொஞ்சம் அந்த ஆசிரியர்கிட்டலாம் போய் விளக்குகளை நடந்து பஞ்சாயத்தெல்லாம் பண்ணி அப்புறம் கடைசியில் லாஸ்ட்டாக மோசம், அவர் எவ்வளோப்பட்ட தலைவலி இருக்கிறவர், அவர் 20 லட்சம் ஜனங்களை வழி நடத்திருக்கிறார். அது வரைக்கும் சில பேர் இழுத்து விட்டுருவான், சுப்ரீம் கோர்ட் மாதிரி அவர் அது வரைக்கும் இழுத்து விட்டுருவானுங்க, அப்பீல் பண்ணிவிடுவானுங்க. அப்போ அதெல்லாம் வந்து அப்போ சில பேருக்கு 2 மாதத்தில் கிடைக்கும், சில பேருக்கு 3 மாதத்தில் கிடைக்கும், சில பேருக்கு 5 மாதத்தில் கிடைக்கும், சில பேருக்கு 7வது மாதத்தில் கூட கிடைக்கும், சில பேருக்கு 10வது மாதத்தில் கூட கிடைக்கும், வருஷம் முடியல கூட சில பேருக்கு ரிட்டர்ன், சில பேர் அந்த மாதிரி ஏமாத்த வேணும். அதான் சொல்கிறார் தேவன் வந்து இவனுக்கு சரியாக செய்யறதில்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு ஃபிக்ஸட் டைம் கொடுக்குறாரு. என்னென்னா தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாக அனுபவித்து தீரும் மட்டும் 70 வருஷம் அது ஓய்ந்திருந்தது. அப்படின்னா இங்க சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஓய்வு வருஷங்கள் என்ன? அப்போ 70 வருஷம் பாபிலோன்ல சிறைக்கைதிகளாக இருந்தாங்க. அந்த சிறைக்கைதிகளாக இருந்த அந்த காலம் இந்த தேசத்துக்கு எப்படி இருந்துச்சு? ஓய்வு வருஷங்களாக இருந்தது. அதான் வேலி. அப்போ அந்த ஓய்வு வருஷங்கள்லாம் எது? அப்போ ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனை ஓய்வு வருஷங்கள் தேவன் கட்டளை கொடுத்துருந்தாரு அப்படின்னு பார்த்தா ரெண்டு கொடுத்துருந்தார். ஒன்று வந்து 6 வருஷம் முடிஞ்சு 7வது வருஷம் ஓய்வு, ஒன்று அது ஒரு ஓய்வு வருஷம். அப்புறம் 49 முடிஞ்சு 50 ஒரு ஓய்வு வருஷம். வேற ஏதாவது இருக்கு? வேற கிடையாது, ரெண்டு தான் இருக்கு. அப்போ இந்த ஓய்வு வருஷங்கள் நீங்கள் சொல்லியிருக்கிறாரு, இது வந்து 6 வருஷம் முடிஞ்சு 7வது ஓய்வு வருஷமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா கேல்குலேஷன் பண்ணி பார்த்தா அந்த கேல்குலேஷன் வருதில்லை. நீங்கள் வேணா பாருங்க, அந்த 6 முடிஞ்சு 7வது ஓய்வு வருஷம் கணக்கு வழக்கு நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், சிம்பிள் கணக்கு தரலாம். 969 நம்ம எது கூட வகுத்தல் பண்ணலாம், 50 இல்லை 7 இல்லைங்களா? ஏன்னா நம்ம 7 வருஷத்துக்கு வருதான்னு பார்க்கணும். 969 வகுத்தல் 7 போட்டா எவ்வளோ வருது தெரியுங்களா? 138 வருது. 138 × 7 போட்டிங்கன்னா அவ்வளோ 138 வருஷங்கள் வரும். 138 வரும். அப்போ 138 ஓய்வு வருஷங்கள் ஆகிடும். ஆனால் தேவன் நீங்கள் எவ்வளோ கணக்கு கொடுக்குறாரு? 70 தான் கொடுக்குறாரு. 70 ஓய்வு வருஷங்கள் தான் கொடுக்குறாரு. அப்போ இது 6 முடிஞ்சு 7வது வருஷம் ஓய்வு வருஷன்றது ஒத்து வராத கணக்கு. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? அது அப்போ இது இந்த ஓய்வு வருஷம் இல்லைன்னா பின் எதுவாக தான் இருக்கணும்? யூபிலியாக தான் இருக்கணும். அப்போ இதை நான் அழைச்சிருக்கிறார். அப்போ என்ன விஷயம்னா இங்கே நம்ம கண்டுபிடிக்கிறோம், அந்த தேவன் இஸ்ரேல் ஜனங்கள், இஸ்ரேல் தேசத்துக்கு எவ்வளோ யூபிலி இருக்கணும், இஸ்ரேல் ஜனங்கள் எவ்வளோ யூபிலி கொண்டாடணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு ஏற்கனவே வச்சிருக்கிறார். இப்போ ஒரு வருஷம் ஒருவேளை இவர்கள் பாபிலோன்ல 80 வருஷம் அடிமைகளாக இருப்பாங்க அப்படின்னு எரேமியா சொன்னாரா? அதில் நீங்கள் பாருங்கள், கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை. அப்போ எரேமியா தீர்க்கதரிசியின் மூலம் முன்கூட்டியே இவங்க சிறைப்பட்டு போகிறது முன்னாடியே சொல்லிட்டாரு 70 வருஷம் அங்கே அவங்க இருக்கணும். அந்த வருஷம்தான் இஸ்ரேலுக்கு ஓய்வு வருஷங்கள், ரம்மியமாக அனுபவிக்கிற ஓய்வு வருஷங்கள். ஏன் ஒரு 80 90 அப்படின்னு கொடுக்கல? அப்படின்னா தேவனுடைய திட்டத்தில் அவருடைய மைண்டில் என்ன இருக்குது, இஸ்ரேலர்கள் எவ்வளோ யூபிலி கொண்டாடணும், 70 தான் அப்படிங்கிறது அவருடைய மைண்ட் இருந்துச்சு. அப்போது இது நீங்கள் எரேமியா எங்கே சொல்லிக்கிறார்? 25 அதிகாரம் 11 பாருங்க. இவர் சொன்ன வார்த்தையை தானியேல் தீர்க்கதரிசி உறுதிப்படுத்துறார். தானியேல் 9வது அதிகாரம் 2வது வசனம். தானியேல் 9:2. ஊர்ஜிதமாக சொல்லி நம்ம 70 இல்ல 50 சொல்ல முடியுங்களா? 70 இல்ல 60 சொல்ல முடியுமா? சில காலக்கணக்காளர்கள் அப்படி போடுறாங்க கணக்கு, சில வேத ஆராய்ச்சியாளர்கள் கணக்கு போடுறாங்க 60 50 அப்படின்னு கணக்கு போட்டு ஒரு கால்குலேஷன் கொடுக்குறாங்க. ஆனால் வசனங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெளிவாக இருக்குது. ஏன் அந்த கணக்கு போகிறாங்கன்னு நமக்கு புரியல. அந்த காரணம் நம்ம எனக்கு தெரியல. அது நான் படித்த சில பேருடைய அந்த காலக்கணக்கு 70 வருஷம் இல்லை அப்படின்னு ஆணித்தரமாக சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க சார்? ஆனால் இந்த வசனங்கள் ரொம்ப தெளிவாக இருக்குது, 70 வருஷங்கள். அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, அந்த யூபிலி எத்தனை யூபிலி கொண்டாடணும், 70 யூபிலி தான் அப்படிங்கிறது வந்து தேவன் ரகசியமான முறையில் அங்கே சொல்லிக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்மளுக்கு மேலிருந்த வாரியாக பார்த்தா என்ன தெரியும்னா, அவர் 70 வருஷம் போய் சிறை கைதிகளாக இருப்பாங்க அப்படின்னு தெரியும். ஆனால் ஏன் 70 அப்படின்னு நம்மளை அந்தளவுக்கு நோக்கிறது இல்லை. அப்போ அந்த 70 ஏன் அப்படின்னா, அது அவங்க கொண்டாட வேண்டிய 70 யூபிலி. அந்த 70 யூபிலிக்குள்ளதா தேவன் என்ன வச்சுருக்காருன்னா, வரப்போகிற நன்மைகளின் பொருள் வச்சிருக்கிறாரு பார்த்தீங்களா. அப்போது அதான் நம்ம பார்த்தோம், எபிரேயரில் வரப்போகிற நன்மைகளின் பொருளாக இல்லாமல் அவைகள் நிழலாக இருக்குது. அப்போ யூபிலி நியாயப்பிரமாணம் ஒரு நிழல், யூபிலி நியாயப்பிரமாணம் ஒரு நிழலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நிஜமான ஒரு யூபிலி இருக்கும். எதை விட ரொம்ப மேன்மையானதாக இருக்கும், நிழலை விட மேன்மை. நிழலும் நிஜமும் ஒன்று தானே, நிழலும் நிஜமும் ஒன்றா வச்சா அதில் அர்த்தம் இருக்கா? அந்த நிழலே போதும் அப்போ. அப்போ நிழல் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட வகையில் இருக்கும், நிஜம் என்பது பெரிய அளவில் இருக்கும், இருக்கணும் கரெக்டா இல்லைங்களா? நிழல் சின்னது, நிஜம் பெரிய அளவில் இருக்கணும், அதுதான் இங்க நாம பார்க்கிறோம். அப்போ இந்த நிழல்ல வந்து யாருடைய விடுதலை நடந்துச்சுன்னா இஸ்ரேலுக்குள்ள விடுதலை நடந்துச்சு. இஸ்ரேலர்கள் அவங்கவுங்களுடைய அந்தந்த ஜனங்களுக்கு உரிமைகள் அவங்களுக்கு திரும்ப கிடைத்தது. அப்படி இருக்கும்போது நிஜம் எப்படி இருக்கணும்னா இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கும். அப்போ பெரிய அளவுன்னா யாராகத்தான் இருக்கணும்? தெரியலாம், முழு உலகத்தின் ஜனங்கள் எல்லாம் போய் மாட்டிட்டு இருக்கிறாரு, எல்லா அடமானத்தில் அடிமைகளாக எல்லாம் மாட்டிட்டு இருக்கிறாரு. அதிலிருந்து விடுதலையின் வருஷம் அவங்களுக்கு இருக்கும். அதுதான் யூபிலியினுடைய நிழல். அப்போ யூபிலி நிழல் தேவன் கொடுத்துருக்கும் நிஜமான யூபிலிக்கும் சம்பந்தம் இருக்கிறது இங்கே நம்ம பார்க்குறோம். தேசம் இஸ்ரேல் தேசம் யாருடையதுன்னு சொன்னார், தேசம் என்னுடையது, நீங்கள் இடத்த விற்கக்கூடாது, அப்படியெல்லாம் பண்ணிடக்கூடாது, உங்களை நான் குத்தகி வச்சிருக்கிறேன். முழு உலகத்தின் ஜனங்கள் விடுதலை பண்ணும்போது தேவன் என்ன சொல்றாரு படிக்கலாம், சங்கீதம் 24:1. இப்ப யாருல இஸ்ரேல் தேசம் தேவனுடைய சொன்னாரு, ஆனா இங்க நம்ம படிக்கிறோம் இஸ்ரேல் தேசம் மட்டும் இல்ல பூமியும் அதனுடைய நிறைவும் அதனுடைய ஜனங்களும் எல்லாருமே யார் தான், என்னுடைய சொல்லிக்கிற சொல். அப்போ இந்த ஜனங்கள் கூட எங்க மாட்டிருக்கிறாரு, அடிமைத்தனத்திலும் அடமானத்திலும் மாட்டிருக்கிறார். அதனால இவங்களுக்கு கூட தேவன் என்ன பண்ணுவார், கண்டிப்பா விடுதலை. அவங்களுக்கு கூட ஒரு யூபிலி தேவன் வச்சிருப்பார். யூபிலி கொண்டாட்டங்கள் பாத்தீங்களா, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 50வது வருஷம், அது எவ்வளோ கிராண்டா எவ்வளோ சிறப்பா கொண்டாடினாங்க. என்ன விஷயம் அதில், அதில் என்ன அடங்கியிருக்குது, அந்த விடுதலை என்பது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இல்ல. வெள்ளக்காரன் கையில் அடிமைகளாக இருக்கும்போது எவ்வளோ துன்பப்பட்டிருக்கிறாங்க நம்ம ஜனங்கள்லாம். அப்போ அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீளும் போது அந்த சந்தோஷத்தை சாகிற வரைக்கும் கொண்டாடு, காலம் இருக்கிற வரைக்கும் கொண்டாடுறான், இதான் மனுஷங்களுடைய ஒரு. அப்போ இன்னி கூட நீங்கள் பார்க்கல, இந்த முழு உலகத்தின் ஜனங்கள் எல்லாத்தையும் இழந்து போயிட்டாங்க. என்னென்ன இழந்து போயிட்டாரு, முதலாவது பரிபூர்ணத்தை இழந்து போயிட்டார். ஏதே இல்லை, பரிபூர்ண மனுஷன் தேவன் படைச்சார், தேவ சாயல் படைச்சார் போச்சு. அப்புறம் ஜீவனுக்காக படைக்கப்பட்டார், அதே தொலைச்சிட்டார், ஜீவனை இழந்துட்டார். ஏதேனில் என்ன இருந்துச்சு, மகிழ்ச்சி, அது போயிடுச்சு. இன்னைக்கு எந்த மூந்திலாவது மகிழ்ச்சி இருக்கா, வலுக்கட்டாயமாக தெரிக்க வேண்டியதா, எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் ஜீவன் போயிடுச்சு, மகிழ்ச்சி போயிடுச்சு, அப்புறம் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் உள்ளவன் துன்பம், அதில் உடல் நலம் இருக்கா, அதுவும் போயிடுச்சு, உடல் நலமும் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. சும்மா ஏதாவது நடமாடிட்டு இருக்கிறான் அந்த மாதிரி ஒரு நிலைமை உலகத்தின் ஜனங்கள் இருக்கும்போது தேவன் இந்த ஒரு அடிமைத்தனத்திலிருந்தும் இந்த ஒரு அடமானத்திலிருந்தும் பாபம் சாபம் மரணம் எல்லாம் மனிதர்கள் யாருக்கும் உண்டு, இதிலிருந்து விடுதலை தேவன் சொல்லிட்டு இருக்கிறான். அதனுடைய நிழல் தான் யூபிலியினுடைய நிழல். சகோதர சகோதரிகளே, எவ்வளோ ஆசீர்வாதமான ஒரு காலம் அந்த யூபிலி. அப்போ இந்த யூபிலி பற்றி புதிய ஏற்பாட்டில் பேசியிருக்கிறாரா தேவன், பேசியிருக்கிறாங்களா நிஜத்தை பற்றி பேசியிருக்கிறாரா அப்படின்னா மூன்று இடத்துல அது பேசியிருக்கிறாங்க. இந்த மூன்று இடத்துல பேசலைனாக்கா நம்ம இந்த யூபிலி கனெக்ட் பண்ணவே முடியாது. அந்த மூன்றே மூன்று வசனங்கள் தான் இந்த யூபிலி பற்றி பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்குது. அது அப்போஸ்தலர் பேதுரு சொல்லும் போது 3வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 19வது வசனம்.
என்னங்க
இலைப்பாறுதலின் காலங்கள், அண்டர்லைன் பண்ணது காலம் இல்ல காலங்கள், இலைப்பாறுதலின் காலங்கள். அப்புறம்
மறுபடிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட
அனுப்பும் ரெண்டு விஷயம் அதுல லிங்க் ஆகுது. ஒண்ணு வந்து இளைப்பாறுதலின் காலங்கள், இன்னொன்னு இயேசுடைய முன்னே குறிக்கப்பட்ட இயேசுவை அவர் அனுப்பணும். எத்தனாவது விசை? ரெண்டாவது விசையை பற்றி பேசிக்கிறார். ரெண்டாவது வருகை பற்றி அங்கே பேசிக்கிறார். அப்போ ரெண்டுமே லிங்க் ஆகுது. அப்போ இயேசு வந்தால் கண்டிப்பாக என்ன கொண்டு வருவார்? விடுதலை கண்டிப்பாக கொண்டு வரணும். ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக கொண்டு வரணும் இல்லைங்களா? அதுதாங்க லிங்க் ஆகுது. அது என்ன இலைப்பாறுதலின் காலங்கள்? அந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன? என்ன சொல்லலாம்? அது மொழிபெயர்ப்பு ரொம்ப கம்மி, பவர் இல்லை அந்த வார்த்தைக்கு. ரெஸ்ட் மாதிரி இருக்குது இல்லை. இலைப்பாறுதலின் காலங்கள்னா ரெஸ்ட் எடுக்கிற காலம். ஆனால் இங்கிலீஷ் பைபிள் வேறு வச்சுருக்கீங்களா? வேறு இல்லைல்ல வச்சுருக்கீங்களா சிஸ்டர்? கொண்டு வரல. என்ன வேணா இங்கிலீஷ் இருக்கிறது படிக்கிறேன், நீங்கள் அந்த வார்த்தையை பாருங்கள். இலைப்பாறுதலின் காலங்களுக்கு இங்கிலீஷ் எப்படி இருக்குதுன்னா, த டைம்ஸ் ஆஃப் ரெஃப்ரெஷிங், டைம்ஸ் ஆஃப் ரீஃப்ரெஷிங் அப்படின்னா ரீஃப்ரெஷ் தான். இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் வேலை செஞ்சுட்டு லாஸ்ட் என்ன பண்ணுறோம்? ரெஃப்ரெஷ் கொடுக்குறோமே. எதுக்காக? புது புத்துணர்ச்சி, புத்துணர்ச்சி பெறுவதற்காக இல்லைங்களா? ஃப்ரெஷ், புதுசாக. டைம்ஸ் ஆஃப் ரெஃப்ரெஷிங்னா மீண்டும் புத்துயர், புத்துயிர் பெறுகிற காலங்கள். அதான் ரொம்ப சரியான மொழிபெயர் பார்க்கணும். ஆனால் அது வந்து அந்த மாதிரி வரல. திருப்பியும் அப்போஸ்தலர் 3:21 நம்ம படிக்கும்போது, நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் அந்த நாள் வர்ற வரைக்கும் ஜீசஸ் எங்க இருக்கணும்? பரலோகத்தில் இருக்கணும். அவர் வரும்போது அந்த காலங்கள் ஸ்டார்ட் ஆகும் இந்த உலகத்தில். அப்ப இரண்டாம் வருகையோடு கூட எது லிங்க் ஆகுது பாருங்க, ஜனங்களுக்கு அதுல கூட மொழிபெயர்ப்பு சுத்தமா வேஸ்ட். அதுல வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க அது. பைபிள்ல ரொம்ப மையக்கருத்து, மையக்கருத்துள்ள ஒரு வார்த்தையை மறைச்சிட்டு இருக்கிறாங்க. அதுல என்னன்னா, தீர்க்கு தரிசிகள் எல்லாராலும் முன்னுரைக்கப்பட்ட நிறைவேறி தீரும் என்ன போட்டது, வரும் காலங்கள், வரும் காலங்கள், அவ்வளவுதான். ஆனா இங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கரெக்டா இருக்குது. Whom the heaven must receive under the times of restitution. மேல வந்து டைம்ஸ் ஆஃப் ரிஃப்ரெஷிங், இங்க வந்து டைம்ஸ் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். அது ரொம்ப சரியான வார்த்தை. ரெஸ்டிடியூஷன்னா ரொம்ப பவர்ஃபுல் வேர்டு, பவர்ஃபுல் வார்த்தை. ரெஸ்டிடியூஷன் ஆஃப் ஆல் திங்ஸ் அப்படின்னா ரெஸ்டிடியூஷன்னா ரீஇன்ஸ்டிடியூஷன். அதான் ரெஸ்டிடியூஷன் அப்படின்னா மீண்டும் இழந்து போனதை மீண்டும் நிலைநாட்டு அல்லது திரும்ப கொடுத்து கொடுக்கிறது. அதான் வந்து ரெஸ்டிடியூஷன் ரொம்ப முக்கியமான. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு பொருளை கொண்டு அடமானம் வச்சுட்டா அதை மீட்கிறதுக்கு ஒரு பொருள் வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த ரேன்சம் நம்ம பார்த்துல, அது மாதிரி அது வைக்கும் போது மீண்டும் அவங்களுக்கு அந்த பொருள் கிடைச்சிடும் பாருங்க, அது மாதிரி. அப்போ மீண்டும் டைம்ஸ் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் ஆல் திங்ஸ், எல்லாம் என்னெல்லாம் இழந்துட்டாங்களோ அத்தனையும் திரும்ப கொடுக்கிற காலங்கள். அது யாருடைய வருகையில் கிடைக்கும்? இயேசுனுடைய வருகையில் கிடைக்கும். அப்போ அந்த திரும்ப கொடுத்தலின் காலங்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தை கண்டிப்பா எதுக்கு சம்பந்தப்பட்டிருக்குங்க? யூபிலிக்கு சம்பந்தம் பட்டிருக்கு. யூபிலிக்கு நேரடியாக யூபிலி சொல்ல, மாறாக திரும்ப கொடுத்தலின் காலங்கள் ஆசீர்வாதங்கள் பாருங்க. அப்போ அந்த யூபிலிக்கு இங்கதான் சம்பந்தப்பட்டு நம்முடைய கர்த்தரே இயேசு இந்த காலம் பற்றி எப்படி பேசினாருன்னா, மத்தேயு 19:28 என்ன தெரியுமா? அநேகருக்கு மறுஜென்மத்தில் நம்பிக்கை இல்ல, சில பேருக்கு சில பேருக்கு மறுஜென்மத்தில் மனுஷன் வருவா தெரியுமா? நாயா, பேயா, பூனையா, கழுவியா, நெறியா அப்படியெல்லாம் வரும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஆனால் பைபிள் என்ன கிளியராக நம்மளுக்கு விளக்குதுன்னா, எப் மனுஷன் எப்படி வருவான்? மனுஷனாகவே அந்த காலம் தான் மறு ஜென்ம காலம். அதை மீண்டும் உயிர் தெளிந்து வருகிற காலம், மறு ஜென்ம காலம். ரொம்ப அருமையான அந்த காலம் பற்றி இங்கே கர்த்தரா ஏது சொல்லிக்கிறார். அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் எது சொல்லுதுன்னா, இஸ்ரேல் ஜனங்களுடைய விடுதலையை பற்றி பேசுறது இல்லை, மாறாக முழு உலகத்தின் ஜனங்களுடைய விடுதலை, விடுதலை வருஷம் பற்றி, வருஷங்கள் பற்றி அங்கே பேசுகிறத நீங்கள் பார்க்கலாம். அதான் டைம்ஸ், காலங்கள் அப்படின்னு புலூரில் அங்கே பேசுகிறத நீங்கள் கவனிக்கலாம். அப்போ இந்த பெரிய யூபிலி எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? எங்க எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க முடியுது அப்படிங்கிறதெல்லாம் கூட நம்ம தெளிவாத வசனங்களின் மூலம் நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ அந்த 70 யூபிலி என்பது என்ன? இப்போ உதாரணமா 70 யூபிலி கொண்டாடி முடிஞ்சா, 70 யூபிலின்றது நிழல், கரெக்டுங்களா? தேவன் தீர்மானம் பண்ணியிருந்தார் இஸ்ரேலர்கள் 70 யூபிலி கொண்டாடணும், அதுதான் நிழல். அப்போ அந்த நிழல் முடிஞ்சா நெக்ஸ்ட் என்ன வரணும்? ஆட்டோமேட்டிக், சொல்லவே வேண்டாம். நிழல் முடிஞ்சா நிஜம். எப்படி ஜீசஸ் வர்ற வரைக்கும் நியாயபரமான இதெல்லாம் இருந்துச்சு, அவர் வந்தோன்னு என்னாச்சு? எல்லாத்தையும் சிலுவையில் அனுப்பிச்சிட்டார், ஆணி அடிச்சிட்டார். அதுக்கப்புறம் இன்னைக்கு போய் நான் ஆடு மாடு பலி செலுத்துறேன் போய் பண்ணிட்டு இருக்க முடியுமா? அவர் என்ன பண்ண முடியும்? சனிக்கிழமை ஓய்வு நாள் போய் தொங்கிட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் பண்ண முடியாது, எல்லாம் வந்து மாறி போச்சு. அப்போ எப்போ நிஜம் வந்தாரோ அப்போ நிழல் முடிஞ்சு போச்சு. அதே போல தான் அப்போ இந்த யூபிலியில் கூட இந்த 70 யூபிலி ஸ்டார்ட் ஆகி அந்த 70வது யூபிலி முடியும் போது நிழல் முடியும், அப்புறம் நிஜமான யூபிலி ஸ்டார்ட் ஆகும். அப்போ அந்த நிழலான யூபிலி யாருக்கு? இஸ்ரேல். நிஜமான யூபிலி உலகத்தின் எல்லா ஜனங்கள், எல்லா ஜனங்களுக்கும். அப்போ இதுதான் நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ நம்ம கால்குலேஷன்ஸ் நம்ம போட்டு பார்க்கலாம். அப்போ அந்த 70 யூபிலின்றது எத்தனை வருஷம் மொத்தமாக? 70 யூபிலின்றது எத்தனை வருஷம் வரணும்? ரொம்ப சிம்பிள். ஒரு ஒரு யூபிலிக்கு எத்தனை வருஷம்? 50. 70 யூபிலிக்கு 3500 வருடங்கள் வரணும். ஆனா 3500 வருடங்கள் வரல. எப்படி வருதுன்னா, இந்த 70 யூபிலிக்கு 3500 வந்திருக்கணும், ஆனா ஆக்சுவலா எத்தனை வருஷம் நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம கணக்கு. ஏன் அப்படின்னா, ஏன் அந்த கணக்கு நம்ம எடுக்கிறோம்னா, இந்த 70 யூபிலி என்பது இது ஒரு முடிந்து போன காலம். எப்படி நம்ம சொல்லணும்னா, நம்மளுக்கு முன்பாகவே முடிந்து போன காலம். அப்போ முன்பாகவே முடிந்து போனதை பத்தி நம்ம என்ன பண்ணலாம், எப்படி எடுக்கலாம்னா, ஆக்சுவலா என்ன நடந்துச்சோ அதை அப்படியே எடுக்கலாம். ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அதை அப்படியே நம்ம கணக்கு எடுக்கலாம். அதுதான் அந்த 70 யூபிலினுடைய கணக்கு. அப்ப ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படின்னா, மொத்த 70 யூபிலி அவங்க கொண்டாடணும். அதில் எவ்வளோ கொண்டாடி இருந்தாங்க ஏற்கனவே? 19 கொண்டாடிட்டாரு. அப்புறம் மிச்சம் வளங்கப்போ அது விட்டுங்க, அதை 19 வருஷம் விட்டுருலாம். 19 யூபிலி போனால் மிச்சம் எத்தனை யூபிலி? 51 யூபிலி, 51 யூபிலி அங்கே மிச்சம் இருக்குது. சரி, இப்போ கணக்கு நம்ம எடுக்கணும். 19 யூபிலிக்கு எத்தனை வருஷம் அவங்களுக்கு ஆச்சு? 19 யூபிலி. அப்போ 19 × 50, அப்போ 950. ஏற்கனவே நம்ம அது போட்டு காமிச்சாச்சு. 19 × 50, 19 யூபிலி கொண்டாடிக்கிறாங்க, 950 வருஷம். அப்புறம் மிச்சம் 51 இருக்குது இல்லைங்களா, மிச்சம் 51. அப்போ 51 × 1 நிமிஷம் எவ்வளோ போடணும்? 50 போடணும், ஆனால் 50 போட முடியாது. ஏன்னா அவங்க அந்த மாதிரி 50வது யூபிலி கொண்டாடவே கிடையாது. அப்போ கணக்கு மட்டும்தான் எடுக்க முடியுமே தவிர, 50வது யூபிலி அவங்க நிஜமாக கொண்டாடவே இல்லை. இதுதான் ஆக்சுவல் நடந்தது. ஆக்சுவல் என்ன நடந்துச்சோ அதுதான். 50 யூபிலி அவங்க கொண்டாடவே இல்லை. அப்போ என்ன பண்ணணும் நம்ம? 51 × 49 அதான் போகணும். ஏன்னா வந்து அந்த 1 இயர் வந்து அவங்க யூபிலி அங்கே ஆளுகளே இல்லை, தேசத்திலே இல்லை, அவங்க கொண்டாடவே இல்லை. அப்போ ஆக்சுவல் கணக்கு மட்டும்தான் எடுக்கணும். நம்ம போடும்போது 2499 ரெண்டு சேர்த்துக்கோம். 950 2499 சேர்த்தணும். டோட்டல் பண்ணால் எவ்வளோ வரும்? 19. அங்கே பார்த்து பார்த்து போடுறீங்க, வீட்டில் இங்கே பார்த்து போடுங்களே. நான் என்ன பெரிய கணக்கு சொல்லிட்டேன்னா? அப்போ 3499. அந்த 70 யூபிலியினுடைய ஆக்சுவல் கணக்கு என்ன வந்துச்சுன்னா, வரணும் 3500 வந்திருக்கணும், ஆனால் அந்த அந்த 1 இயர் அவங்க கொண்டாடவே இல்லை. அதனால் ஆக்சுவல் என்ன நினைச்சோ அந்த கணக்கு நம்ம எடுக்கும்போது அது 3449 வருடங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த 3449 முடிஞ்சால் நெக்ஸ்ட் என்ன வரணும்? அது வரும், 3500 வரும். அந்த நிழலான யூபிலி 3499 வருஷத்துக்கு நிஜம் வரணும். 3499 முடிஞ்சா நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ணுவார், நிஜமான யூபிலி ஸ்டார்ட் ஆகணும். சரி, அப்படி இருக்கும்போது இந்த 3449 எங்க ஸ்டார்ட் ஆகுது, எங்க முடியுது? இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் கிளியரா இருக்குங்களா? கிளியரா நான் சொல்லிட்டு வந்திருக்கேன்னா புரியுற மாதிரி இருக்குதா? கிளர் குழப்புற மாதிரி இருக்குது. யாருக்காவது புரியணும், நீங்க திருப்பி கூட கேட்கலாம், நான் வந்து முயற்சி பண்றேன். இப்ப இந்த 3449 வருஷத்துல என்ன இருக்குதுன்னா, கிமு கூட இருக்குது, கிபி கூட இருக்குது. கிறிஸ்துவுக்கு முன்னாடி வருஷங்களும் இருக்குது, கிறிஸ்துவுக்கு பின்னாடி வருஷங்களும் இருக்கிறது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த 3449 கிறிஸ்துவுக்கு முன்னாடி இருக்கிற வருஷங்கள் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? கிறிஸ்துவுக்கு முன்னாடி இருக்கிறது எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிட்டா, அதுலேருந்து அதை கழிச்சா ஆட்டோமேட்டிக்காக எங்கே வந்துடும், கிபி எவ்வளோ வருஷம்ன்றது வந்துடும். ரொம்ப சுலபம். திருப்பி நம்ம கணக்கு போடலாங்க. இப்போ நீங்கள் திருப்பி கணக்கு சொல்லணும். கானானுக்குள் நுழைந்ததிலிருந்து அவங்க சிறைப்பட்டு போகிற வரைக்கும் எத்தனை வருஷம் கானானில் இருந்தாங்க? கரெக்ட், 900. அதுக்கப்புறம் எத்தனை வருஷம்? 70 வருஷம். 70 வருஷம். இந்த 70 வருஷம் என்ன தெரியுங்களா, அவங்க அந்த யூபிலி கொண்டாடவே இல்லையே அந்த வருஷம். அதான் தேவன் என்ன பண்ணிட்டார், 70 வருஷம் சிறைய கூட தள்ளி விட்டு அந்த 70 வருஷம் முழுசா ரெஸ்ட் கொடுத்தாரு அந்த நிலத்துக்கு. அதுதான் அந்த 70. அப்புறம் திருப்பியும் அந்த 70 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர்கள் வந்து மீண்டும் இஸ்ரேல் தேசத்துக்கு போறதுக்கு ஆர்டர் கிடைச்சது. யார் மூலம்? எந்த ராஜா? சிதேக்கியாவை தான் கண்ணில் புரிஞ்சு குத்தி. கோரேஷ் ராஜா. யார் சொன்னீங்க? கோரேஷ் சிஸ்டர். கோரேஷ் ராஜா இல்லைங்களா? அவரை வந்து மேதோ பெர்ஷியா ராஜா, மேதோ பெர்ஷியாவுடைய ராஜா. கோரேஷ் ராஜாவுடைய எத்தனாவது வருஷத்தில் அவர் ஆர்டர் கொடுத்தார்? 1st வருஷத்தில் இல்லைங்களா? கோரேஷ் ராஜாவினுடைய 1st வருஷம். அப்போ கோரேஷ் ராஜனுடைய 1st வருஷம் இந்த உலக சரித்திரத்தில் நம்பத்தகுந்த சரித்திரங்களில் அந்த கோரேஷனுடைய 1st வருஷம் கிமு எவ்வளோங்க? நீங்கள் வச்சுருந்தீங்க கிமு எத்தனை? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இயர்ஸுங்க, ரொம்ப முக்கியமான டேட்ஸ். இதெல்லாம் எந்த ஒரு பைபிள் ஸ்டூடெண்ட் இருக்கும்போது ஞாபகம் வைக்கணும், அப்படியே பின் பாயிண்ட். ஆனால் இப்போ வராது, இன்னும் கொஞ்சம் நாள் போக போக எல்லாம் நீங்கள் தரவாயிடுவீங்க. அப்போ கோரேஷனுடைய 1st வருஷம் என்பது கிமு 536. அப்போ 536ன்றது என்ன? கோரேஷிலிருந்து ஜீசஸ் வரைக்கும், அதாவது AD 1, கிபி 1 வரைக்கும் 536. அப்போ டோட்டல் பண்ணால் இதுதான் கிமுவுடைய வருஷம், 1575. அந்த 1575 நம்ம இப்படி கூட போடலாம். எப்படி போடலாம்னா, கிமு 1575 கூட போடலாம், போடலாமா வேண்டாம் போடலாம்ல. அப்போ அந்த கிமு 575 வருஷத்தில் என்ன நடந்துச்சுன்னா, அந்த வருஷத்துல தான் இஸ்ரேல் அறிவியல் காணனுக்குள்ளே நுழைந்த வருஷம் கிமு 1575. இப்போ கிமு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதில் 3449 வருஷத்தில் 1575 வருஷம் கிறிஸ்துவுக்கு முன்பு. இப்போ கிறிஸ்துவுக்கு பின் எப்படி கண்டுபிடிக்கணும்? 3449 மைனஸ் 1575 போட்டா வருஷம் வரும். பாத்தீங்களா என்ன வருஷம் வருது? கிபில 1874. நம்மளுக்கு இனி வரப்போதே இல்லை, ஏற்கனவே வந்தாச்சா? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஆயிட்டுக்குது? 134 வருஷங்கள் ஆயிட்டுக்குது. 1874 மேஜிக் டேட் நம்மளுக்கு கிடைக்கும், ரொம்ப முக்கியமான வருஷம் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. அப்போ அந்த 1874 கண்டிப்பாக என்னவா இருக்கணும்? அது நிஜமான யூபிலி ஸ்டார்ட் ஆயிருக்கணும். கரெக்டாக இல்லைங்களா? அங்கே நிழல் முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம 1874 கண்டுபிடிச்சா அங்கே நிழல் முடிஞ்சுது, நிஜம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு 1874. என்ன சார் எதாவது கணக்கெல்லாம் போட்டு 1874 காமிச்சு நிஜமான யூபிலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நாங்கள் படாத பாடு பட்டுட்டு இருக்கிறோம், எந்த விடுதலையும் கிடையாது, பயங்கரமான பிரச்சனைகள் இருக்கிறோம், விடுதலை ஆகி போச்சா, என்ன சார் இங்கே எங்கேயோ வந்து மாட்டிட்ட மாதிரி தெரியுது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் பயப்படுறதுக்கு அவசியம் இல்லை, ஏன்னா தேவனுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்குங்க. போன வாரம் நான் பார்த்துமே, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு, அந்த வசனங்களை நம்ம நோக்கும் போது பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் விளக்கி போல இருக்குது அந்த வசனம். இந்த கால்குலேஷன்ஸில் நம்ம எங்காவது சொந்த கருத்து அல்லது எங்காவது வந்து சொந்தமாக ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கிறோமோ உங்களுக்கே தெரியும், சொல்ல முடியுமா? வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அது கிளியராக காலக்கணக்கிலேருந்து எல்லாமே ரொம்ப கிளியராக. அப்போ அந்த 1774 கீப் என்பது உலகத்துக்கு நிஜமான அந்த டைம்ஸ் ஆஃப் ரெஃபரஷிங், டைம்ஸ் ஆஃப் ரெஸ்டிடியூஷன்ஸ், திரும்ப கொடுக்கலின் காலங்கள் அது ஆரம்பித்து விட்டது என்பது நம்ம தெளிவாக சொல்ல முடியும். ஆனால் அந்த இடத்துல இஸ்ரேல் ஜனங்கள் அந்த யூபிலி ஒரே வருஷம்தான் கொண்டாடினாங்க. ஆனால் இங்கே அந்த ஒரு வருஷம் இல்லை, அது பல வருஷங்கள். ஒரு வருஷம் இல்லை, அது கண்டிப்பாக நிழலில் ஒன்று, நிஜத்தில் கண்டிப்பாக ஒன்று இருக்காது, அது பல வருஷங்கள். பல வருஷங்கள்னால் எத்தனை வருஷங்கள் அப்படின்னு நம்ம அது கூட கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அந்த திரும்ப கொடுக்கலின் காலங்கள் யாருடைய ரெண்டு விஷயங்கள் சம்மந்தப்பட்டுக்குது. ஒன்று திரும்ப கொடுக்கிற விஷயம், விடுதலை காரியம், இன்னொன்று கர்த்தருடைய இரண்டாம் வருகை. ரெண்டுமே லிங்க் ஆகிட்டுருக்குது. அப்போ ரெண்டுமே லிங்க் ஆகிட்டு இருக்கும்போது அப்போ கர்த்தருடைய வருகை வந்தால் தான் என்ன கிடைக்கும் ஜனங்களுக்கு? விடுதலை கிடைக்கும். அப்போ கர்த்தருக்கு தேவன் எவ்வளோ வருஷம் கொடுத்துருக்கிறாரு? எவ்வளோ வருஷம்? 1000 வருஷம் பார்த்தீங்களா. அப்போ அந்த ஒரு நிழலில் ஒன்று நிஜத்துக்கு வரும்போது 1000 வருடம். அந்த 1000 வருட காலத்தில் தான் கர்த்தராக இயேசு என்ன பண்ணுறாங்க? எழுந்து போன எல்லாவற்றையும் மனுஷங்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்க. அதான் 1000 இயர்ஸ், 1000 வருடம் வருஷத்துடைய இன்னொரு காட்சி. அது பல விஷயங்கள் நடக்கும், அதில் இந்த யூபிலி விஷயங்கள் திரும்ப கொடுத்தலின் காலங்கள் ஒரு பார்வை. அதுதான் இன்றைக்கி நம்மளுடைய சொல்லுது. ஒன்று மட்டும் இல்லை, நிறைய இருக்குது. நம்ம வரக்கூடிய சப்ஜெக்டில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த வருஷம் மட்டும் கண்டுபிடிக்கிறவங்க, இது ஒரு பாயிண்ட்டு. இன்னும் ஒரு பாயிண்ட், சிம்பிள் பாயிண்ட். சரி, நம்ம இது வந்து கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வகையில் கேல்குலேஷன் இருக்குதா பைபிள்லாம்? இன்னொரு வகையில் இருக்குது. ஏன்னா ரெண்டு சாட்சியும் தான் மேற்கொள்ள முடியாது, ரெண்டு அல்லது மூன்று. ரெண்டு சாட்சி தேவன் கொடுத்துட்டு அதை கூட நம்ம கேல்குலேஷன் பண்ணி பார்க்கலாம். அது இந்த வருஷத்துக்கு கொண்டு வருதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதான் இப்போ நான் உங்களுக்கு மத்தியில் ரெண்டாவது பாயிண்ட் போகிறேன். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, இந்த சைக்கிள் கணக்கெடுக்கலாம். சைக்கிள்னா சுற்று, ஒரு சுற்று. இப்போ யூபிலி என்பது யூபிலினுடைய சுற்று எவ்வளோ, எத்தனை வருஷத்துக்கு ஒரு டைம் வரும்? அதுதான் ஒரு 49 வருஷத்துக்கு ஒன்று வர்றது, 50 வருஷத்துக்கு ஒன்று. அதுதான் என்னங்க சுற்று? ஒரு சைக்கிள்ன்றது 50 வருஷத்துக்கு ஒரு டைம் வரும். 50 × 1 போடணும், இன்னும் கொஞ்சம் அந்த சைடு போடணும், அப்போ தான் அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். 50 × 1 இது வந்து நிழல், இஸ்ரேலினுடைய கால்குலேஷன். அவங்க என்ன பண்ணும், 50 வருஷம் யோசிச்சு பார்த்து 50 × 1. அப்போ அந்த 50ன்றது என்ன? ஒரு சுற்று. 1ன்றது ஒரு யூனிட் இல்லைங்களா, அதான் ஒரு 1, அது வந்து ஒரு சுற்று. சரி, அப்படி இருக்கும்போது அந்த பெரிய யூபிலி, இது நிழலான யூபிலிக்கு இந்த சுற்று 50 × 1. அப்போ நிஜமான யூபிலி சுற்று போடும்போது 50 × 1000 போடணுமா? ஏன் 1000 போடணும். நான் வந்து நான் அந்த 1000 வருஷம் சொன்ன பார்த்தீங்களா, அது எப்படி தெரியுமா? நான் சொன்னது இந்த பக்கம் போடுங்க, 49 + 1 49 வருஷம் முடிஞ்சா அடுத்த வருஷம் அது யூபிலி. 49 + 1 தான் 50. நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், 49 வராது கண்டிப்பாக, அது பெரிய அளவில் வரும், பெரிய அளவில் வரும். அது பிளஸ் 1 இல்லை, அது தான் 1000 வருஷம். அது விளக்கு நான் உங்களுக்கு திருப்பி அது கண்டினியூஷன் பண்ணுறேன். பட் இதை நீங்கள் அழிச்சுங்க, இது இந்த பக்கம் அழிச்சுங்க, அந்த பாயிண்ட் நான் வரைப்போம். 50 × 1 போட்டால் அது நிழலில் ஒரு சுற்று. அப்போ நிஜத்துக்கு வரும்போது 50 × 1000 போட்டால் எவ்வளோ வரும்? 50 × 1000 போட்டீங்கன்னா எவ்வளோ வரும்? 50 × 1000 50000 வருஷம் ஜீசஸ்க்கு தேவன் கொடுத்துருக்காரு. எத்தனை வருஷம்? 1000. மொத்தமே 1000 தான், மொத்தமே 1000 இயர். இப்போ நம்ம அந்த கால்குலேஷன் கண்டுபிடிக்கல, நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? இந்த கால்குலேஷன்ல 1874 டேட் வருதா, அதான் நம்மளுடைய கணக்கு. அப்போ 50 × 1 நிழல். இப்போ நிஜத்துக்கு போகும்போது 50 × எவ்வளோ போடணும்? 20 போடலாமா, இல்லை 50 போடலாமா, இல்லை 30 போடலாமா, எப்படி போடலாம்? எங்கேயுமே வசனங்கள் கிடையாது. இதுக்கு இது கூட நிஜமான யூபிலி கால்குலேஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நேரடி வசனங்கள் இல்லை. மாறாக தேவன் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, ஒரு குழு கொடுத்துருக்கிறார், இந்த வகையில் நீங்கள் கால்குலேஷன் பண்ணலாம் அப்படின்னு சைலண்ட்டாக கொடுக்குறாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க அது. ஏன்னா அந்த யூபிலி கால்குலேஷன் எப்படி பண்ணோம், 7 × 8 போடக்கூடாது, 7 × 10 போடக்கூடாது, 7 × 7. அப்போ இங்கே நம்ம 50 எடுத்துட்டாக்க கூட என்ன பண்ணோம், 7 × 7 பெருக்கணும். அப்போ 50 கூட என்ன பண்ணோம், 50 தான் பெரு. அதான் வந்து சரியான ஒரு கால்குலேஷனாக இருக்கும், ரீசனபுளாக இருக்கும். ஓகே, அந்த 7ன்றது என்ன, 7 போடனா மிஸ்டேக் ஆகுது. என்ன அது 6 வருஷம் முடிஞ்சு 7வது வருஷம், அதை நம்ம இங்கே கொண்டாந்து போட்டோம், இங்கே கணக்கு வருமா? இது நீ பெரிய யூபிலி, இது கிராண்ட் யூபிலி, பெரிய பெரிய அளவில் இருக்கும். அப்போ ஒரு சுற்று இன்னொரு சுற்று கூட மல்டிப்ளை பண்ணும், பெருக்கல் பண்ணும், ஒரு சுற்று இன்னொரு சுற்று கூட. அப்படிதான் அவர் பண்ணிக்கிறார், 7 × 7. அப்போ நம்ம என்ன பண்ணோம், 50 × 50, ஒரு சுற்று 50 இருக்கும்போது 50 கூட 50 பெருக்கணும். பெருக்கினா எத்தனை வருஷம் வரும், 2500. அப்போ 2500 என்பது என்ன கணக்கு, 50ன்றது என்ன கணக்கு, இப்போ இந்த பக்கம் போடுங்க, 50 மேலே மேலே = 50 அழிச்சிருங்க, 40, 50ன்றது எப்படி வரும், 49 + 1 = 50. இப்போ யூபிலின்றது வந்து 50 முடிஞ்சு வரக்கூடிய 51வது வருஷம் யூபிலியா, இல்லை 49 முடிஞ்சு 50வது யூபிலியா? 49 முடிஞ்சு 50வது வருஷம் முதல் மாதம் முதல் தேதி யூபிலி ஸ்டாண்டர்ட். அதே போல் இங்கே 2500ன்றது நம்ம எப்படி கணக்கு எடுத்துருக்குறோம், கம்ப்ளீட் ஷிஃப்ட் எடுத்துட்டோம். அப்போ யூபிலி எடுத்துட்டாக்கா அது எத்தனாவது வருஷமா இருக்கணும், 2500 முடிஞ்சு 2001 அல்லது 2499 முடிஞ்சு 2500? 2500. அதுதான் கரெக்ட் இல்லைங்களா, அதான கரெக்ட். ஏன்னா நம்ம கம்ப்ளீட் ஷிஃப்ட் எடுத்துட்டுக்கிறோம், 50 × 50. எத்தனை பேருக்கு புரியுதா புரியல எனக்கு தெரியல, ரொம்ப சிம்பிள் கணக்கு தான். அப்போ நம்ம என்ன பண்ணுங்க, 2500ல இருந்து 1 மைனஸ் பண்ணுங்க. அப்போ 1 மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும், 2499. 2499. அப்போ 2499 ஒரு அந்த முழு சைக்கிள் ப்ளஸ் படுங்க, ப்ளஸ் 1 வரணும். அந்த 1ன்றது ஒரு வருஷம் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அந்த 1ன்றது பல வருஷங்கள், அதே அதுதான் எவ்வளோ வருஷம், 1000 வருஷம். அது 1000 வருஷமாக வரும் இல்லைங்களா. அப்போது இப்போ 2499 எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது, அந்த 2499ன்றது என்ன அப்படின்னா, 2499 முடியும் போது நிஜம் ஸ்டார்ட் ஆகும், நிஜமான யூபிலி ஸ்டார்ட் ஆகும். அப்போ நிஜமான யூபிலி ஸ்டார்ட் ஆகிறது மட்டும் இல்லை, அந்த 2499ன்றது என்னன்னா நம்ம பார்க்கலாம். அதாவது நிஜமா நிழலான சுற்று, நிஜமான சுற்று ரெண்டாக பிரிக்கலாம். நிழலான சுற்று என்பது என்னன்னா, ஆக்சுவலாக இஸ்ரேல் ஜனங்கள் கொண்டாடுது, ஆக்சுவலாக கொண்டாடுது, அதுதான் நிழலான சுற்று. அப்போ நிழல் எங்கே முடியுதோ, நிழலான சுற்று எங்கே முடியுதோ அங்கிருந்து என்ன ஸ்டார்ட் ஆகணும், நிஜமான சுற்று ஸ்டார்ட் ஆகணும். நிஜமான யூபிலி இல்லை, நிஜமான சுற்று. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா, முந்தி போட்ட கால்குலேஷனுக்கும் இதுக்கும் ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ இப்போ போடுறது வந்து நிழலான யூபிலி சுற்று, 50 × 1 போட்டு போட்டு வந்தால் எங்கே வந்து முடியுதோ அதுதான் நிழலான யூபிலி சுற்று முடியுது. அங்கிருந்து நம்ம என்ன பண்ணணும், நிஜமான யூபிலி சுற்றுக்கு கால்குலேஷன் பண்ணணும். அப்போ அங்கிருந்து பண்ணுறது தான் 50 × 50. எங்கிருந்து நிழலான யூபிலி எங்கே முடியுதோ அங்கிருந்து 50 × 50, அதில் 2500 வராது, 2499 எடுக்கணும். எங்கே நிழல் முடிஞ்சதோ அந்த பாயிண்ட்லேருந்து 2499 எடுக்கணும். எடுக்கும்போது ரெண்டுக்கும் கால்குலேட் பண்ணி பார்த்தா அங்கே என்ன வருஷம் வருதோ அங்கே என்ன ஸ்டார்ட் ஆகும், நிஜமான யூபிலி ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம திருப்பி கால்குலேஷன் போகலாங்க. எப்படின்னா திருப்பி உங்களுக்கு அதே கேள்வி தான், சேம் க்வெஸ்சன் தான். கானான் தேசத்தில் எத்தனை வருஷம் இருந்தாங்க, 969. எத்தனை யூபிலி கொண்டாடினாங்க, 19 யூபிலி. எத்தனாவது வருஷம் அப்போ 19 யூபிலி கொண்டாடும் போது அவர்கள் கானான்ல எத்தனாவது வருஷத்துல இருந்திருப்பாங்க, 19 × 50 போடுங்க, 950 அந்த பக்கம் இங்கே போடுங்க, இங்கே போடு, 900. அவர்கள் கானானில் வாழும் போது 950வது வருஷம் அங்கே இருக்கும் போது கடைசி யூபிலி கொண்டாடி இருப்பாங்க. அப்புறம் மைனஸ் பண்ணிங்கன்னா 19 இப்ப 950 வருஷத்துல தான் அவங்க கடைசி யூபிலி கொண்டாடிக்கிறாங்கன்னா அங்க என்ன முடியுது, நிழலான யூபிலி சுற்று கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா, ஓகே, இந்த பாயிண்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? 969 வருஷம் அங்க அந்த காணல் இருந்திருக்கிறாங்க, ஆனா கடைசி யூபிலி எப்ப கொண்டாடி இருக்கிறாங்க? 950. அதுக்கப்புறம் 19 வருஷம் இருந்திருக்கிறாங்க, அந்த 19 வருஷத்துல தான் 20வது யூபிலி கொண்டாட முடியல, அவங்க சிறைப்பட்டு போயிட்டாங்க. சரிங்களா, இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, அந்த 950 950வது வருஷம் அவங்க கொண்டாடினாங்களே, அது கிமுல எத்தனாவது வருஷம், அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சோம்னா அந்த வருஷத்துல தான் என்ன இருக்குது, நிழலான யூபிலி சுற்று முடிஞ்சிருக்குது. அங்கிருந்து 2449 நம்ம சேர்த்துட்டா நம்ம அந்த டேட்டுக்கு வந்துடலாம். சரிங்களா, ரொம்ப சுலபம் தானே, கஷ்டமா இருக்கா? ரொம்ப சுலபம் தான். அப்ப அந்த 950 எப்படி கண்டுபிடிக்கலாம், எத்தனாவது கிமுல எத்தனாவது வருஷம் 950 அப்படிங்கும் போது, அது மட்டும் இல்ல, 950 கிமுல எவ்வளோ, 969 கிமுல எவ்வளோ, அது கூட நம்ம கண்டுபிடிக்கணும். ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். 969 என்ன நடந்துச்சு, சிறைப்பிடிக்கப்பட்ட காலம், யாரால, நேபுகாத்நேச்சாரால. அப்போ இது எந்த வருஷம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு சுலபம் தான், சரித்திரங்கள் கூட இருக்குது, ஆனா இன்னொரு வகையில் நம்ம ரிட்டர்ன் ரிவர்ஸ் பேசிஸ்ல கண்டுபிடிக்கலாம், வசனத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, இப்போ 969 பாபிலோனுக்கு போயிட்டாங்க, எத்தனை வருஷம் இருந்தாங்க, 70 ஆண்டுகள், தனியா போடுங்க தானே, 70, 969 70 வருஷம் இல்லைங்களா, அதுக்கு பின்னாடி 70. அப்புறம் எப்போ ரிலீஸ் ஆனார், 70 வருஷத்துக்கு அப்புறம், யாருடைய வருஷத்துல, கோரேஸ் ராஜாவினுடைய முதலாம் வருஷம். அது எந்த வருஷம், கிமு 536, கிமு 536 என்று சொல்லும் போது இது என்ன பண்ணும், ஆட் பண்ணுங்க, 500 கிமு எல்லாம் எப்படி போங்க, மேலேருந்து கீழே வரும், கரெக்டா இல்லையா? சரி, நான் சொல்றேன், 606. அப்ப இவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போன அந்த 969 வருஷத்துல சிறைப்பிடிக்கப்பட்டு போயிருக்கிறாங்க, அந்த வருஷம் கிமுல எவ்வளவு வருஷம், எத்தனாவது வருஷம், கிமு 606. நம்ம ரிவர்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்கிறோம், எப்படி, விடுதலை வருஷம் கோரேஸ் மூலம் அறிவிக்கப்பட்டது, கிமு 536 அது எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு, அதுக்கு முன்னாடி 70 வருஷம் சிறையாக இருந்துக்கிறாங்க. அந்த 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 70வது வருஷம், அந்த ஃபர்ஸ்ட் வருஷம் போது அவங்க சிறைப்பிடிச்சு வர வந்திருக்கிறாங்க, அது வரைக்கும் அவங்க அங்க இருந்திருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு அந்த கிமு கிபி பத்தி உங்களுக்கு ஸ்லைட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 536 இங்க எழுதுங்க, இங்க இந்த பக்கம் 536, இதுக்கு அடுத்த வருஷம் எவ்வளவு வருங்க கிமுல, அடுத்த வருஷம் கரெக்ட் போல 535 கீழே, அடுத்த வருஷம் நம்ம ஆக்சுவலா ஆட் பண்ணிருக்கிறோம், ஆனா என்ன பண்ணிருக்கு வரோம், நம்ம கிமுன்றது கம்மியாயிட்டே வரும், பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் ஆயிட்டு வரும், கிபி வந்து எப்படி வரும், 1-2-3-4 அப்படி போயிட்டு இருக்கு. 606 536 இந்த பக்கம் வருமா, மேல வருமா, மேல போடுங்க, இல்லையா கரெக்ட், நீங்க சொல்றது 536 மேல, அதை அழிக்க வேண்டாம், மேல அதுக்கு 536 மேல போடு சார், என்ன சிறைப்பிடிக்கப்பட்டு போயிருக்காங்க. 969 என்னன்னா, 969வது வருஷம் அவங்க காணல் தேசத்துல குடியிருக்கும் போது, அப்போ ஹிஸ்டரியில அந்த வருஷம் கிமு 606 போயிருக்கிறாங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி யூபிலி கொண்டாடி இருக்கிறாங்க, அப்போ 969 எத்தனாவது வருஷத்துக்கு முன்னாடி, கரெக்ட், 19 வருஷத்துக்கு முன்னாடி லாஸ்ட் யூபிலி கொண்டாடிக்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? அப்போ என்ன பண்ணும், 606 மைனஸ் பண்ணணும், ஆக்சுவலா என்ன பண்ணுங்க, மைனஸ் தான் பண்றோம், ஆனா என்ன பண்ண கிடைக்கும் ஆன்சரு, பிளஸ் பண்ணும், ஏன்னா 606 அதுக்கு முன்னாடி 19, அப்போ 606 அடுத்தது மேல முன்னாடி, ஆனா அது இப்படி வரும்போது கீழே இருக்கும்போது ஏக் பண்ணும்போது எவ்வளவு வரும், இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும்,
இதுக்கு முன்னாடி 19 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா அங்க என்ன வரும், என்ன பண்ணணும், பிளஸ் பண்ணணும், அப்பதான் என்ன வரும், கிமுல கணக்கு வரும்.
அப்ப 606 பிளஸ் 19 எவ்வளவு வருதுங்க?
கிமு 625. நோட்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கலாம். அப்போ அவங்க லாஸ்டா யூபிலி கொண்டாடின வருஷம் கிமு 625, அவ்வளவுதான். அது கண்டுபிடிச்சாச்சா? இப்ப என்ன பண்ணும், இது கூட 2499 ஆட் பண்ணிட்டா கிமு, ஆமா மைனஸ் பண்ணும் இல்லையா? அந்த கிமுன்றது என்ன பண்ணும், கிமுன்றதுல மைனஸ், கிமுன்றது சுத்தமா மைனஸ் பண்ணிடணும். 2499 போற சார், 499 மைனஸ் 625 1874 பாத்தீங்களா? அப்போ இந்த ஆங்கிள் நம்ம கால்குலேஷன் பண்ணாலும் கூட அது வந்து நான் உங்களுக்கு சின்ன டயக்ராம் போட்டு போடுறதா இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் பாயிண்ட்.
இப்போ நீங்க பாக்குற இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். மிஸ்ர ஜனங்கள் கொண்டாடுற நிழலான ஜூபிலி எவ்வளவு, 19. இது வந்து 19 ஜூபிலி இல்லைங்களா? இது எங்க முடியுது, இது எங்க ஸ்டார்ட் ஆகுது, கிமு சொல்லுங்க, ஆறாண்டுக்குள்ள என்றான வருஷம் கிமு 1600 சுற்று கணக்கெடுக்கணும். 50 × 50 சுற்று நம்ம எடுக்கும் போது இங்க வந்து அங்க முடியுது, இது நிஜமான ஜூபிலியினுடைய சுற்று. அப்ப இந்த பாயிண்ட்ல முடியுது, இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது ஜூபிலி. இது எத்தனை வருஷம், 1875 வந்துடும், 75 வரும், ஆக்சுவலா 50 × 50 2500, அப்புறம் ஒரு 625, அப்ப எவ்வளவு வரும், 600 மைனஸ் பண்ணும்ல, 10 × 3 = 7, 1875 வரணும். ஆனா 1874 ஏன் நம்ம போட்டிருக்கிறோம், 1874 முடிஞ்சு 75 யூபிலி, நிஜமான யூபிலி வரல, ஆமா மைனஸ் பண்ணும். 2500 வந்து ஒண்ணு நம்ம கம்மி பண்ணும் போது 2499 பிளஸ் 1, அந்த ஒண்ணுன்றது பல வருஷங்கள், அதாவது அந்த 1874 இருந்து எத்தனை வருஷங்கள் போடலாம், 1000 வருஷங்கள். அப்போ எவ்வளவு வரும், 2874. அப்போ 1000 வருஷம் ஜீசஸ் கொடுத்துருக்காரு, அப்போ 1874 1000 வருடம் போட்டாக்கா 2874 வருடங்கள், அதான் வந்து 1000 வருட அரசாட்சியினுடைய முடிவு கிபி 2874. அடுத்த வாரம் இதை நம்ம 5 வகையில ப்ரூவ் பண்ணலாம், தீர்க்க தரிசனத்தின் மூலமாகவும், அப்புறம் நியாயப்பிரமாணத்தின் மூலமாகவும், இன்னும் வந்து கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாகவும், இதெல்லாம் கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த 2 பாயிண்ட்ல நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்னா, 1874 என்பது ஒரு மகா பெரிய யூபிலியாக இந்த உலகத்துக்கு இருந்தது அப்படி சொல்றோம். நிறைய பேருக்கு இந்த பார்வை தெரியாது, ஆனா நான் நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த ஒரு வருஷம் நீங்க புதுசா கேட்டிருப்பீங்கல்ல, இதுக்கு முன்னாடி நீங்க கேட்டிருக்கவே மாட்டீங்க, கண்டிப்பா வாய்ப்பு கிடையாது. 1874 என்பது கர்த்தருடைய, அதாவது இந்த திரும்ப கொடுத்தலின் காலத்தினுடைய ஆரம்பம். என்ன நடந்துச்சப்போ, என்ன வந்திருக்கணும், ஆட்டோமேட்டிக்கா இங்க உலகத்துக்கு விடுதலை வந்திருக்கணும். அப்ப விடுதலைன்னா என்ன, எப்படி இருக்கணும், என்ன இருக்கணும், விடுதலைனா என்ன, என்ன பார்வை வருது உங்களுக்கு, பாவத்திலிருந்து விடுதலை வந்திருக்கணும், அப்புறம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆயிருக்கணும், ரொம்ப எக்ஸாக்ட் பாயிண்ட், அப்புறம் மரணத்திலிருந்து விடுதலை ஆயிருக்கணும், இது கூட நல்ல பாயிண்ட், அதான் சொல்லிட்டாங்க. அப்புறம் வேற அவ்வளவுதான் தெரியுதா, வேற நீங்க எனி பாயிண்ட்ஸ், ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டும் ஒண்ணுதான், வேற அவ்வளவுதான் வருது, வியாதியிலிருந்து வியாதியிலிருந்து வந்திருக்கணும், இன்னொரு சொன்னார் சாபன்னு, அது கூட நல்லா பாயிண்ட்டுட்டான். சாபன்றது என்ன? எங்க கிடைச்சது மனுஷங்களுக்கு சாபம்? ஏதேனில் கிடைச்சா சாபம். அப்ப அந்த சாபம் என்ன இருக்கணும்? இப்போ மாறி இருக்கணும், சாபம் போயிருக்கணும். இதெல்லாம் போயிருக்குதா? பாரம்பரியத்திலிருந்து விடுதலை, கரெக்ட். அதாவது மூட நம்பிக்கையாக விடுதலை, பயம் கவலை எல்லாம் சொல்றாரு, கரெக்ட். நல்ல நல்ல பாயிண்ட் தான் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் உண்மையிலேயே இந்த உலகத்துல இருக்குதா, நடந்திருக்குதா 1874 பின்பு? அப்ப இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் திருப்புன்னு ஒரே நல்ல வருமா? சாத்தியம் இருக்கா? இருக்குங்களா? கிடையாது. அதே போல பாபம் இந்த உலகத்திலிருந்து விடுதலை ஆகணும்னா இன்னைக்கு நடிச்சாம 12 மணிக்கு முடிஞ்சு அடுத்த 12:01 வரும்போது எல்லாம் துப்புரவாயிடுமா? எல்லாம் கிளீனாகி மனுஷனுகள்லாம் இன்னும் எல்லாம் பொய் எவனுமே பேசுறது இல்லை, எவனுமே பொறாம பண்றது இல்லை, எல்லாம் கிளீனா இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? வாய்ப்பே கிடையாது. தேவனுடைய அந்த சிருஷ்டிப்புல எங்கேயுமே அந்த மாதிரி பாயிண்ட் கிடையாது. இன்னைக்கே குழந்தை போனது நாளைக்கு மீசம் சாம்பல் ஆகிடுவானா? அந்த மாதிரி திட்டம் கிடையாது. இன்னைக்கே விதை போடு, நாளைக்கு பழம் பறிக்க முடியுமா? அது கூட முடியாது. என்ன பண்ணிக்கிறார்? எல்லாத்துக்கும் ஒரு காலம் தேவன் வச்சிருக்கிறான். அதே போல ஆசீர்வாதங்கள் உள்ள வரணும், அதுக்கு கொஞ்சம் காலம் பிடிக்கும். அதே போல தீமை இங்கிருந்து வெளியில போனோம்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு காலம் பிடிக்கும். அப்ப நம்ம இந்த இந்த பாயிண்ட், இந்த கான்செப்ட் நம்ம கண்டு முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடணும். அப்போ கர்த்தர் இயேசு வரும்போது கண்டிப்பா என்னதான் கொண்டு வருவார்? ஆசீர்வாதம் கண்டிப்பா இந்த உலகத்தை கொண்டு வருவார். அதே டைம்ல இந்த உலகத்தில் இருக்கிற தீமையை எடுப்பாரு. அப்போ ஆசீர்வாதம் உள்ள வரும் போது ஆசீர்வாதத்துக்கும் தீமைக்கும் ஒரு போராட்டம் நடக்கும். இது உள்ள வர்றதுக்கு இது கூடாது, இது உள்ள வர்றதுக்கு இது, வெளியில போறதுக்கு அது கூடாது. ரெண்டுக்கும் ஒரு ஒரு விரோதமான போட்டி நடைபெறும். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது சகோதர ரொம்ப நிதானமாக நம்ம படிக்கும்போது, அப்போ கர்த்தர் இயேசுனுடைய அந்த இரண்டாம் வருகை மற்றும் அந்த திரும்ப கொடுத்தலின் காலங்களில் என்னெல்லாம் மனுஷங்கள் இழந்து போயிட்டாங்களோ அதெல்லாம் மீண்டும் திரும்ப கிடைக்கிற காலம். குறிப்பாக 1874 நடந்த முதல் ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, கடந்த 6000 வருஷ காலமாக மனுஷங்கள் அனுபவிக்காத ஒரு நன்மை, ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? வெளிச்சம். இந்த இந்த எலக்ட்ரிக் லைட்டு எந்த வருஷம் வந்துச்சு தெரியுமா? 1874 தான் வந்துச்சு. அப்ப இந்த வெளிச்சம் தேவனுடைய சத்தியத்துக்கும் அடையாளம். வேதமே வெளிச்சம் படிக்கிறோம். அப்போ முதல் முதல்ல 6000 வருஷ காலமா இருட்டில் வாழ்ந்துட்டு வந்த மக்கள் 6 மணியானா உள்ள குடிசுக்குள்ள பூந்துருவானு. செவரில் பார்த்தீங்கன்னா இங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க முடிப்பானு, எப்படி கட்டுவானுங்கன்னு சொன்னோம். மழை காலத்துல எப்படியோ வாழ்ந்துருக்கிறானுங்க அவ்வளவு. ஆனா அந்த 874 இன்னும் ஒரு வெளிச்சம், பெரிய பெரிய பேரரசர்கள் அனுபவிக்காத ஒரு ஆசீர்வாதம் இன்னைக்கு குடிசையிலிருந்து, கிராமத்திலிருந்து இல்லைங்களா, ஏழைகள்லிருந்து எல்லாரும் வேணா பண்ணிக்கிறாரு. ஆமா, ஒருத்தர் கேட்டாருங்க ஒரு கிளாஸ் கேட்டாரு, சார் இவ்வளவு பெரிய விஷயம்ல பேசுறீங்களே, அப்ப நீங்க ஏன் சார் லைட் கண்டுபிடிக்கல அப்படின்னு கேட்டாரு. நியாயமான கேள்வி இருந்துச்சு. நீங்க தானே நம்ம லைட் கண்டுபிடிச்சிருக்கணும், அப்ப வேற எவனா கண்டுபிடிச்சது இங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாரு. அப்ப அந்த லைட்டு வந்து கண்டுபிடிக்கிறது, நம்ம லைட் கண்டுபிடிச்சிருந்தா இந்த சத்தியம் யாரப்பா சொல்லிட்டு இருக்கு? அவர் சொல்லித்தருவாரா? தேவன் என்ன பண்ணிக்கிறார்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலைகளை கொடுத்துருக்கிறார். மனுஷங்கள் வச்சுதான். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? திரும்ப கொடுத்தலின் காலங்கள் ஆரம்பிச்சிருச்சாங்கிறது நம்ம எங்க பார்க்கணும்? மேலே வானத்தை பார்த்தா புரியுமா? எங்கதான் பார்க்கணும்? பூமியில நடக்கிற மாறுதல்கள், பூமியில நடக்கிற நிகழ்ச்சிகள் அதுதான் பார்க்கணும். அதனால தான் அப்போஸ்தலர்கள் கேட்டாங்க, சீசர்கள் கர்த்தரிட்டு கேட்டாங்க, உங்களுடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளங்கள் என்ன? அப்ப அந்த அடையாளங்கள் சொல்லும் போது எங்க பார்க்க சொன்னாரு? பூமியில நடக்கும். அதை நீங்க பார்த்து என்ன பண்ணிக்கோங்க? கண்டுபிடிச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு இப்ப தெரியாது டேட்டு, எந்த மாசம், எந்த வருஷம், எத்தனை நேரம் எனக்கு தெரியாது. ஆனா நான் போயிட்டு எனக்கு தெரியும், அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா கர்த்தர் மறித்து உயிர்த்த பின்னாடி என்ன கொடுத்துக்கிறாரு? வாசற்படி நின்று கதவை கட்டுறேன். ஒரு சத்தத்தை கேட்டு திறந்தேன்னா நான் அவனுக்கு, நான் அவனுக்கு சாப்பாடு நான் கொடுக்குறேன், நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிட்றோம் அப்படின்னாரு. அப்ப அது என்னது? ஏற்றக்கால சத்தியம். அந்த டேட்ல இருந்து எல்லாமே கொடுத்துருவாரு. கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பா கொடுப்பார் இல்லைங்களா? ஏன்னா ஒரு வசனம் படிக்கலாம், யோபு 24:1. அவர் நியமித்த நாட்களை அறியாது இருக்கிறது என்ன? அப்ப ஏற்ற வேலை வரணும். ஏற்ற வேலைக்கு முன்னாடி தெரியாது, ஏற்ற வேலை வரும்போது அது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா மாறுதல்கள், உலகத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகளை நம்ம என்ன பண்ணணும்? உன்னிப்பா கவனிக்கணும். நம்ம அதெல்லாம் கவனிக்காதனால தான் ஒண்ணுமே பைபிள் என்ன பைபிளுக்கும் பைபிள் வேற வாழ்க்கை வேற அப்படிங்கிற லெவலில் நம்ம போயிட்டு இருக்கிறோம். நம்ம கிறிஸ்டின் வேற அது வேற எல்லாம் தனித்தனி இருக்க முடியுமா? அப்படி பைபிளில் வந்து அப்படி கிடையாது. எல்லாம் வந்து இந்த உலகத்தோடு ஒத்து போகக்கூடிய விஷயங்கள் தான் வேதகம் சொல்லுகிறது நம்ம பார்க்கணும். அப்போ இந்த உலகத்தில் நடைபெற்ற மாறுதல்கள் ஆசீர்வாதங்கள் உண்மையிலே இந்த லைட் வந்து ஆசீர்வாதம் இல்லைன்னு யாராவது சொல்கிறீங்களா? எங்கிருந்து விடுதலையாக இருக்கிறாங்க ஜனங்க? இருட்டுக்குள்ள ஆறு மணி உள்ள பூந்துருவானுங்க. பாம்பு வருமா பள்ளி வருமா தெரியாது. எத்தனையோ பேர் செத்து போயிருக்கிறானுங்க குழந்தைங்க கடிச்சு. அது என்னன்னே தெரியாது. நிலா வெளிச்சத்தில் நிலா சோறு சாப்பிட்டு இருந்தானு. காலையிலேருந்து பாடுபட வேண்டியது, சாயங்காலமானால் ஆறு மணிக்கு உள்ளே பூந்துக்க வேண்டியது அவ்வளோ. இந்த வெளிச்சம் நிலா வெளிச்சம் அது வரும்போது வெளியில் உட்காந்து ஏதாவது அந்த என்டர்டெயின்மெண்ட் ஏதாவது நாடகம் நடித்து அதை ஏதாவது பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனால் இந்த உலகம் மாறிடுச்சு பார்த்தீங்களா? அப்போ இன்னைக்கு ராத்திரி போக ராத்திரியெல்லாம் நம்ம மாற்றிட்டாரு. எங்க இருக்குது இருட்டு? இன்னைக்கு நீங்கள் சேலம் பஸ் ஸ்டாண்ட் போனால் இருட்டு பார்க்க முடியுமா? 24 hours பார்க்க முடியுமா? 24 hours சிரிச்சு கிடையாது இல்லைங்களா? அப்போ அந்த ஒரு ஆசீர்வாதம் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லையா, எதுவுமே கண்டுபிடிக்கலையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப கம்மி. எப்படின்னா உலகத்தின் ஜனங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க அந்த நூற்றாண்டுகளில். 17, 18 நூற்றாண்டுகளெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க. எப்படின்னா வியாதிகள் காலரா வரும் அப்படியே ஒரு ஊரையே வாரிட்டு போயிடும். ஆ அம்மை நோய் இல்லைங்களா? அது நம்மளுக்கு பத்திரக்காளின்றவானுங்க. அப்புறம் என்ன சொல்கிறானுங்க மாரிகுமான்றவானுங்க. ஸ்மால் பாக்ஸ் தெரியாது அது என்னன்னு தெரியாது இல்லைங்களா? அப்போ தேவன் பார்த்தாரு ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்படுற பார்த்தான். கொஞ்ச நாளைக்கு முன்பாகவே அந்த 17th century இந்த பென்சிலின் இன்ஜெக்ஷன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். பென்சிலின் இன்ஜெக்ஷன் கண்டுபிடிச்சாங்க. அது சர்வ ரோக நிவாரணி. நீங்கள் காத்திருக்கு போனாலும் அதான் குத்தி விட்டுருவாங்க, வாந்தி பேசினாலும் அதான் குத்தி விட்டுருவாங்க, கை கால் வலினாலும் அதான், எது போனாலும் சரியாது. ஆனால் இன்னைக்கு பென்சிலின் வேண்டியது இல்லை, தூக்கி வீசுங்க. இன்னைக்கு லேட்டஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை அப்படின்னு. அதே போல விரைநாய்க்கடி அந்த மாதிரி நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. ஜனம் கூட்ட கூட்டமாக செத்தாங்க. கொண்டு போய் ஒருத்தனை புதைச்சி வரதுக்குள்ளே இன்னொருத்த செத்துருவோம், அவளை கொண்டு போய் புதைச்சி இன்னொருத்த செத்துருவோம். இப்படி ஒரு குடும்பத்தில் 10 பேர் பிறப்பான், 5 வருஷத்தில் 7 பேர் இல்லை போயிருக்கும். அப்படிப்பட்ட உலகம் இருந்துச்சுங்க. அதுக்கு தேவன் சில உதவிகள் செஞ்சார். ஆனால் 1874 பின்பு இந்த உலகம் மிகப்பெரிய மாறுதல் ஆரம்பிச்சு. அதில் குறிப்பாக தொழில் புரட்சி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அங்கே ஐரோப்பா தேசத்தில் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த வருடத்துக்கு முன்பு வரை மனசில் கூட உதிக்கல அவங்களுக்கு இப்படி நம்ம இருக்கணும்னு சொன்னார் அவர். மனுஷன் 50 kilometers வேகத்தில் ட்ராவல் பண்ணுவான் அப்படின்னு சொல்லும்போது அவர் அடித்தே கொலை பண்ணுறதுக்கு போயிட்டானு. ஏன்னா மாட்டு வண்டியில் 50 kilometers வேகம் போக முடியுமா? ரொம்ப கஷ்டம், நினச்சி கூட போக முடியாது. அன்றைக்கெல்லாம் மனுஷங்கள் ஒரு 8 kilometers தான் வாழ்க்கை இருந்துச்சு, மீறி போனால் ஒரு 10 kilometers. கொஞ்சம் வியாபாரிக்காகவே கப்பல் கிப்பலாக பிடிச்சி எங்காதாலும் மோதிட்டு இருப்பானுங்க. ஆனால் என்னாச்சுங்க, அதுக்கு பின்னாடி ஸ்டீம் என்ஜின் வந்துச்சு. 1874 பின்னாடி ஸ்டீம் என்ஜின் ஆச்சு. அப்புறம்லாம் ஸ்பீடு போக ஆரம்பிச்சுது. அது இல்லாமல் 1904 நினைக்கிறேன் ரைட் பிரதர்ஸினுடைய அது ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சானுங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த போக்குவரத்து சாதனங்கள் ரொம்ப பெருகி போச்சு உலகத்தில் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கெல்லாம் எவ்வளோ மைல்ஸ் போகிறாங்க ராக்கெட்டில்? 1 மணி நேரத்துக்கு 25,000 miles போகிறாங்க. 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ? 25,000 miles சர்வசாதாரணமாக போகிறாங்க. 1 மணி நேரத்துக்கு நினச்சி பாருங்கள், லைட் வேகத்துக்கு போகிறாங்க, அதாவது இந்த சவுண்டு வேகத்துக்கு போகிறாங்க, அவ்வளோ ஸ்பீடு கொடுக்குறாங்க. அதான் தானியல் திருப்பதி சொன்னார், அறிவு பெருகி போகும் மனுஷர்கள் அங்குமிங்கும் ஓடி ஆராய்வார்கள். அப்போ சாதனங்கள் தொடர்பு சாதனங்கள் அதெல்லாம் ஃபோன் இல்லைங்களா? இதெல்லாம் அந்த காலத்தில் பண்ண முடியுமா? அந்த காலத்துலலாம் அந்த 100 வருடங்களுக்கு முன்பாக அந்த மாதிரி இதே கிடையாது. எவனும் லெட்டரும் போட மாட்டான், எவனும் ஃபோனே பற்றியும் நினைக்கவே மாட்டான். எதுக்கு லெட்டர் போடுவான்? அவனுக்கு காலையில் இருந்துச்சா சோறு சாப்பிட்ணும், காலையில் போனால் காட்டில் வேலை செய்வான், வேகாத வீலில் வேலை செஞ்சுட்டு ராத்திரி ஆனால் ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும். இப்போ நிறைய எக்ஸாம்பிள் நான் சொல்லணும், டைம் ஆகிடும். ஆனால் நான் சில எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன், ஏன்னா ஏதான் தோட்டத்தில் சொன்ன சாபம் அதை மட்டும் நம்ம எடுக்கலாம், மற்றதெல்லாம் அப்புறம் பேசலாம். அப்போ ஏதான் தோட்டத்தில் தேவன் சாபம் கொடுத்தார் மனுஷனுக்கு, என்ன கொடுத்தார்? நீ நெத்தி வேறு நினைத்திருச்சிருந்தா நீ பாடுபாடு. இன்றைக்கி அந்த மாதிரி எல்லோரும் பாடுபடுறோமா? நெத்தி வேறு அப்படியே நிலத்தில் சிந்த பாடுபட்டு சாயங்காலமான அப்பாண்டு வரமா? எல்லோரும் கிடையாது, சில பேர் கஷ்டப்படுறாரு. இன்னும் அந்த ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் ரீச் ஆகலை, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் போய் ரீச் ஆகும். அதுக்கு தான் 1000 years இருக்குது. ஆனால் இப்போ என்ன இருக்குது, இம்மீடியட்டாக சில பேருக்கெல்லாம் எப்படி அந்த யூபிலி வருஷம் ஆரம்பிக்கும் போது 1st தேதியே ஒருத்தர் சில பேருக்கு கிடைச்சிடும், 2nd தேதி 2nd மாதம் சில பேருக்கு கிடைக்கும், சில பேருக்கு 3rd கிடைக்கும். அந்த மாதிரி அப்போ என்ன இருக்குது, இன்னைக்கு போய் பேனா பூடி செலுத்திட்டு வந்தால் அந்த கஷ்டப்படுறவங்களும் ஜாஸ்தி சம்பளம். அப்போ நெற்றி வேர்வை நிலத்தில் சேர்ந்து எங்கே நம்ம பாடுபடுறோம்? விவசாயிகள் கூட பாடுபடுறதில்லை,
விவசாயிகளால் பார்த்தீங்கன்னா மிஷினரிஸ் வந்துட்டு இருக்குது, அப்படியே டிராக்டர்ல அப்படியே ஓட்டிட்டு அப்படியே வந்துடுவார். நிலத்தை பண்படுத்துறது, அறுவடை பண்ணுறது, அமெரிக்காவில் போனீங்கன்னா பரலோகம் மாதிரி வச்சிருக்கிறாங்க. அமெரிக்கா ஐரோப்பா தேசங்கள் எல்லாம் அவ்வளோ கிளீனாக இருக்கு. இந்தியாவே இவ்வளோ வேகமாக வளர்ந்துருக்குதுன்னா அந்த நாடுகளில் எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. வீடுக்கு வாசலெல்லாம் என்ன, நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டா கூட அதில் குறிப்பாக அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணிக்கிறோன்னா டிராக்டர் அறுவடை மிஷின் நிறைய பெரிய கோதுமை வயல் வச்சுருந்தாருன்னா அதில் ஏசியில் உட்காந்துட்டு போகிறார், பாட்டு கேட்டு அப்படியே பண்ணுறாரு. எங்கே விவசாயம், அந்த காலத்து விவசாயிகள் மண் வெட்டி எடுத்து இப்படி வெட்டிட்டு இருப்பானுங்க, எல்லாம் வெந்து வேகாமல் அப்புறம் வீட்டுக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்துறானுனாலும் வீட்டுக்கு கொண்டு வர முடியாது. ஏன்னா குருவி பாதி சாப்பிட்றோம், பூச்சி புழுவை பாதி சாப்பிட்றோம். அவன் அவனுடைய உழைப்பில் 20% தான் வீட்டுக்கு கொண்டு வர முடியும். அவன் தான் சொல்லு, அவனுங்களே சொல்லிடுவானு, பூச்சி புழுவை குருவிக்கு போகத்தாங்க நம்மளுக்கு என்ன அப்படிப்பானு. ஆனால் இன்னைக்கு பூச்சி புழுவுகள்லாம் அதெல்லாம் டச்சே பண்ண முடியாது, கீழே மருந்து மருந்து அடிச்சிருவானுங்க. அதே போல் குருவி துரத்துறதுக்கு எல்லாத்துக்கும் அதுக்கு அதுக்கு வந்து எல்லாம் சின்ன இடத்துல விளை வச்சிருவான் எக்கச்சக்கமாக. இன்றைக்கி எத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிறாரு, அன்றைக்கி வெறும் 100 கோடி தான். 1874 முன்பு உலகத்தின் மொத்த ஜனத்தொகையே 100 கோடி டச் பண்ணவே இல்லை. அதுக்கு பின்னாடி இவ்வளோ ஆகிட்டு இருக்குதுங்க, 600 கோடி ஆகிட்டு இருக்குது. 600 எத்தனை மடங்குன்னு பாருங்கள், அவ்வளோ எக்கச்சக்க ஆகிட்டு இருக்குது. அப்போது உணவு பொருள்கள்லேருந்து எல்லா உற்பத்தி இன்றைக்கி நீங்கள் பார்க்கல, ரொம்ப கம்மியாக உற்பத்தி பண்ணுறாங்க. ஆனால் உலகத்தின் ஜனம் என்றைக்காவது அரிசி கடையில் போய் அரிசிக்கலாம்னு சொல்லிக்கிறானா, என்றைக்காவது கோதுமைலாம் சொல்லிக்கிறானா? ஒருவேளை மலைகள் அடித்தா ரேட் ஜாஸ்தி வேணால் சொல்லுவான், ஆனால் பொருளில்லைன்னு மட்டும் சொல்ல மாட்டேன். தக்காளி 50 ரூபாய்க்கு கூட விற்பான், ஆனால் தக்காளி இல்லை சார் வர்றது இல்லை அப்படின்னு மட்டும் சொல்ல மாட்டேன், ஏன்னா பொருள் இருக்கு. கவனிச்சிங்களா? அப்போது அந்த அளவுக்கு உற்பத்தி விவசாயிகள் யாரும் நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்ததுக்கு பாடுபடுறதே இல்லை. அந்த காலத்தில் அப்பா அம்மா குழந்தைகள் எல்லாருமே காலையில் எழுந்திரிச்சா அந்த காட்டில் போய் வேலை செஞ்சுட்டு அந்த கஞ்சி கூளை குடிச்சிட்டு கிடைக்கிறத என்னமோ எதையோ சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து ஒன்றும் தெரியாது, அறிவா ஒன்றும் ஒன்றும் கிடையாது, உள்ளே வந்து அப்படியே பூந்து போய் இன்னும் கூட அதனுடைய தாக்கம் இன்னும் பல கிராமங்களில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்கன்னா. இன்னும் கூட என்ன இருக்குது, அதை அது நம்ம கண்ணு முன்னாடி இன்னும் கூட சில பேர் அப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ நல்ல சாப்பாடு கூட கிடையாது, உண்மையாக போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு யாருமே அப்படி பண்ணதில்லை. 1வது பாயிண்ட். 2வது, ஸ்திரீகளுக்கு சொல்லும் போது என்ன சொன்னார், நீ பிள்ளை பெறும் போது உன்னுடைய வேதனையை நான் அதிகம் பண்ணுறேன். சாபம் இப்போ தெரியும், இப்போ பிரசவ வேதனை தெரியுமா? அமெரிக்காவில் ஒரு பிரதர் எனக்கு மெயில் கொடுத்துருந்தார், என்னன்னா அமெரிக்காவில் ஒரு ஸ்திரீக்கு கூட பிரசவ வேதனை என்னன்னு தெரியாதாம். ஏன்னா எல்லாம் என்ன சிசாரியன், அந்த அந்த வழியே தெரியாது. பிரசவ வேதனைன்னா என்னன்னே தெரியாதாம். இங்கே நம்ம நாட்டில் தான் நார்மல் டெலிவரி நார்மல் டெலிவரிங்கிறாங்க, அங்கெல்லாம் அப்படி கிடையாது. இங்கே கூட வந்து மெஜாரிட்டி மாறிட்டாங்கல்ல, எல்லாம் டேட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி நல்ல நேரம் எல்லாம் பார்த்து இந்த டைமில் நீங்கள் குழந்தைய வெளியெடுக்கணும் அப்படின்றாங்க. ஆமாம், நீங்கள் யோசித்து பாருங்கள், தேவன் சாபம் கொடுத்தா வேறு யாராவது எடுக்க முடியுமா? பிசாசினால் எடுக்க முடியுமா சாபம்? அப்போ யார்தான் எடுக்கணும்? தேவன் தான் எடுக்கணும். அப்போ என்ன இருக்குது? ஆமாம், மாறிடு, காலங்கள் மாறிக்குதுங்க. அது மட்டும் இல்லை, ஸ்திரீக்கு சொன்னார், உன்னுடைய ஆசை உன்னுடைய புருஷனை பற்றி இருக்கும், உன் புருஷன் உன்னை ஆண்டு கொள்வான் அப்படின்னார். இன்னைக்கு எப்படி இருக்குது எப்படிங்க? இன்னைக்கு எல்லாம் தலைமையில் ஆகிட்டு எல்லாம் கம்ப்ளீட் சாதி ஆகிட்டு இருக்குது. எங்க இருக்குது புருஷன் கிட்ட எல்லாம் போயிட்டு இருக்குது, எம்டி ஆகிட்டுக்கிறாங்க எல்லாம். அது மட்டும் இல்லை, எந்தெந்த தொழில் எங்கே போனாலும் மேடம் தான் பண்ணுக்கிறாங்க. எங்கே போனாலும் வண்டி ஓடினாலும் சரி, அல்லது அந்த ஆஃபீஸுகளில் டாக்டர்னாலும் சரி, இன்ஜினியர்னாலும் சரி, ராக்கெட்டில் போகிறவர் இன்னும் என்னன்னாமோ பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்லேருந்து பெரிய இன்னைக்கு வந்து இந்திய நாட்டினுடைய பிரசிடெண்ட் கூட இருங்க. ஒரு லேடி நினச்சி பாருங்க, அதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லைங்க. இதெல்லாம் ஒரு காலத்தில் அந்த அந்த 6000 வருட காலத்தில் வெளிச்சமே பார்க்காத பெண்கள் எத்தனையோ 100,000 பேர் இருந்தாங்களாம், வெளியே விட மாட்டாங்க வீட்டு விட்டு, அவ்வளோ இருட்டிலேயே வச்சு அந்த பெண்களை வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி அந்த மாதிரி ரொம்ப கேவலமாக இன்னைக்கு கூட நடத்துகிறாங்களே இல்லைங்களா? இன்னைக்கு கூட அதனுடைய தாக்கம் இன்னும் உலகத்திலிருந்து போகலை. இன்னைக்கு கூட வந்து ஆண் ஆணாதிக்கமாக தான் இருக்குது, இன்னைக்கு கூட அந்த இது இருக்குது. ஆனால் மெஜாரிட்டி என்ன ஆகிட்டு இருக்குது, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருகிறது நீங்கள் கவனிச்சிக்கலாம். அப்போ தேவன் கொடுத்த சாபம் யாருக்கு எடுக்க முடியும்? தேவன் எடுக்க முடியும். அதில் கூட நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். உதாரணமாக ஸ்திரீகள் எல்லாம் அந்த காலத்தில் அடுப்பு ஊதுவாங்க, இன்னைக்கு அப்படியே லைட்டர் எடுப்பாங்க, அவ்வளோ அப்படியே தோசிருந்தாங்க வீட்டு போடியா. இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை, பட்டு இதெல்லாம் போட்டு லைட் அப்படியே போய் டிவியில் முன்னே உட்காந்துக்கோங்க.
அவளுக்கு அதே எல்லாம் துவைச்சு அதே எல்லாம் அலசி அதே எல்லாம் இஸ்திரி போட்டு அதே கொண்டு வந்து அதே போல் கரன் மா வரைக்கணும் நாளைக்கு இட்லி சொல்லணும் இன்றைக்கி ஆட்டம் ஆரம்பிச்சிடணும் அதெல்லாம் போயிடுச்சு எல்லாம் எடுத்து வச்சா அப்படியே போட்டா அப்படியே சுக்கணும் அவ்வளோதான் அடுத்த நாள் கரண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க சாப்பாடே செய்ய மாட்டாங்க போ ஹோட்டல் கடையில் வாங்கிட்டு வா போ போய் வாங்கிட்டு வாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நீ அந்த புகை அடுப்பு எல்லாம் போயிட்டு மனுஷங்கள் பாருங்கள் ட்ராவலிங் எல்லாம் எவ்வளோ சுலபமாக இருக்குது இதெல்லாம் ஆசீர்வாதமாக இல்லைங்களா ஆமாம் நிறைய பேர் சில பேர் கேட்டாங்க சார் அப்படி அப்போ அப்படி இருந்தாலும் கூட எலக்ட்ரிக்கில் தொட்டால் ஷாக் அடிக்குது அது என்ன போ அது ஆசீர்வாதன்றீங்களா அப்படின்னு அதே போல் வண்டியெல்லாம் போகுது ரைட் ஆசீர்வாதம் தான் ஆனால் ஆக்சிடென்ட் ஆகுது அது வந்து புகையெல்லாம் வருது அந்த புகை எவ்வளோ நச்சு புகை அப்படின்னு கேட்குறாரு சில பேர் அப்போ இதனுடைய அடையாளம்னா என்னங்க இதெல்லாம் என்ன விஷயம்னா ஆசீர்வாதங்கள் உள்ள ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது இன்னும் பரிபூர்ணம் அடையில கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கோம் இது தேவனுடைய திட்டம் ஒன்றும் புரியாது ஜனங்களுக்கு அப்போ இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கலாம் லெட்டர் கூட அப்படி தான் அந்த காலத்தில் லெட்டர் போட்டால் என்ன பண்ணுவோம் போஸ்ட் ஆஃபீஸில் போய் இங்கே லெட்டர் ஒன்று கொடுங்க சார் அப்படின்னு வரிசையில் நின்று வாங்கிட்டு வந்து அதை வந்து அன்புள்ள அப்பாவை மாதிரி எழுதி அதெல்லாம் பண்ணி எல்லாம் ஒட்டி அவரை கொண்டு போய் போஸ்ட்டில் போட்டு அப்புறம் அது போய் சேருமா சார் அதான் அப்பா என்னோட லெட்டர் எழுத மாட்டேங்கிற பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கணும் இல்லைங்களா 25 வருடம் கிடைத்த ஒரு தவால் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெருமையாக பேசுவான் அந்த காலத்தில் அப்படி இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு அப்படியே அவ்வளோதான் இமெயில் கொடுத்த சென்ட் கொடுத்த அடுத்த நிமிஷம் உலகத்தினுடைய மறுபக்கம் 2 செகண்ட்ஸில் போதும் தவிர எந்த போஸ்ட்மேனும் வேண்டாம் எவனும் வேண்டாம் எந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேண்டாம் யோசித்து பார்த்தீங்கன்னா கூரியர் சர்வீஸ் நைட் கொடுத்தா காலையில் பாம்பே இன்னைக்கு தவிர என்ன இதெல்லாம் என்னங்க இதெல்லாம் ஆசீர்வாதமே இல்லையா என்ன பிளெஸிங்ஸ் போனோம் அந்த காலத்தில் பேங்க் போனால் எழுதி கொடுத்துருக்கான்னு டோக்கன் வாங்கிட்டு எப்படா கூப்பிடுவான் அப்படின்னு இப்போ அப்படி இல்லை ஆல் டைம் மணி ஏடிஎம் எவ்வளோ போய் பணம் எடுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லைங்களா எனக்கு தானே எனக்கு ஆசீர்வாதமே இல்லையா ஆமாம் யார்கிட்ட போய் கடன் கேட்க வேண்டாம் யார்கிட்ட போய் அதே போல் எஸ்டிடி யூசிடியெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் தொலைபேசியில் போய் அலைபேசி ஆகிட்டுங்க சின்ன பாஸ் மாதிரி அப்படியே அப்படி பேசுனா அமெரிக்கா கடிச்சு அடுத்த நிமிஷமே ஹலோ அப்படின்றாங்க எத்தனை மைல் வித்தியாசம் தெரியுங்களா 10,000-20,000 மைலுக்கு அந்த பக்கம்னு பேசுகிறான் பக்கத்துலேருந்து பேசுகிறான் ஒன்றும் காத்துட்டு போனோம் எப்படிப்பட்ட உலகம் மாறுதலை அணிந்து கொண்டு வருகிறது நீங்கள் பாருங்கள் ஆனால் என்ன விஷயம்னா இதில் தீமையும் மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு தீமையின்னு முழுவில் வெளியில் போகல நன்மையும் இன்னும் முழுவில் உள்ள வரல ரெண்டும் மிக்ஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால ஜனங்களுக்கு என்ன இருக்குது ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது எந்த காலம் இது நம்ம வாழ்ந்து ஒன்றும் புரியல அதுதான் இந்த காலம் இந்த அறுவடையின் காலம் இந்த காலம் இதுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது அதனால் வந்து கர்த்தருடைய அந்த 1000 வருட மனசாட்சிக்குள்ள ஆரம்ப காலத்தில் நிறைய வேலைகள் ஒன்றுக்குள்ளே ஒன்று போயிட்டே இருக்குது அப்போ இது யார் தான் புரிந்து கொள்வார்கள் அப்படின்னா யூபிலினுடைய சவுண்ட் யார் கொடுக்கணும் அந்த காலத்தில் படிச்சுருங்களா 7வது மாதம் 10வது தேதி அப்படின்னா ஏற்கனவே யூபிலி ஸ்டார்ட் ஆகி 7 மாதம் ஆகிட்டு இருக்குது அந்த 7வது மாதம் 10வது தேதி அந்த கொம்பு வச்சு ஊதுவார் யார் ஆசாரியர் 7வது மாதம் ஆகிட்டு இருக்குதாப்பா எவ்வளோ ஏமாத்திட்டுக்காதீங்க சீக்கிரம் கண்டுபிடிச்சிக்கோங்க எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணுங்க சீக்கிரம் அப்படின்னு அவர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பார் அதே போல இந்த சுவிசேஷத்தின் காலத்தில் 7வது மாதம்ன்றதுன்னா ஏறத்தாழ வருஷத்தினுடைய முடிவு அதே போல தான் இந்த திரும்பப்படுத்தலின் காலங்கள் கூட சுவிசேஷத்தின் முடிவின் பாகத்தில் அந்த சவுண்டு வெளியில் வரும் யார் மூலம் ஆசிரியர்கள் மூலம் அந்த ஆசிரியர்கள் ஊதுவாங்க அதே போல் இன்றைக்கு தேவன் யார் மூலம் சொல்ல போகிறார் உங்களை ராஜாக்களும் ஆசிரியர்களுமாக தெரிந்து கொண்டார் ஜீசஸ் மூலமாக இல்லையா இன்றைக்கி அந்த ஒரு வாய்ப்புக்குள்ளே தான் நம்ம வந்திருக்கிறோம் அப்போ நம்ம தான் என்ன பண்ணும் இந்த உலகத்துக்கு சொல்லணும் இது எந்த காலம் சொல்லணும் ஆம் சகோதர சகோதரி இதில் தீமை கூட மிக்ஸ் ஆகிட்டு இருக்குது நன்மை கூட உள்ள வந்துட்டு இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம நிதானமாக படிக்கிறோம் அடுத்த வாரம் இந்த கர்த்தர் இயேசுனுடைய 2வது வருகை கிளாஸில் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம அந்த நாட்களை உறுதி பண்ணுறோம் அது மட்டும் இல்லை இன்னும் அநேக அடையாளங்களை நம்ம பார்க்கலாம் பொறுமையோடு கேட்டவங்க யாவரையும் தேவன் ஆசீர்வதி போகிறாங்க பார்க்கலாம்
இறுதி ஜாமக சகோதர சுகீரர் ஜெபிக்குமாறு